கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர் 4:15 சில வசனங்களை வாசிக்கலாம்.
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
சரி, போதும். வாசி கேட்டதான பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், வாக்கிங் பை ஃபெய்த் அண்ட் லுக்கிங் டு த அன்சீன். வாக்கிங் பை ஃபெய்த், விசுவாசத்திலே நடப்பதும், லுக்கிங் டு த அன்சீன், காணாதவைகளை நோக்கி இருப்பதும். இப்பொழுது நாம் விசுவாசத்திலே நடக்கும், தரிசித்து நடவாதபடி விசுவாசித்து நடக்கும். காணாதை ஒன்றதை நம்புவது தான் விசுவாசம், காண்கிறதை நம்புறது விசுவாசம் அல்ல. இப்பொழுது காணாத ஒன்றை நாம் நம்பி விசுவாசத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம லுக்கிங் டு த அன்சீன், காணக்கூடாத ஒரு உலகத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய போகஸ் எல்லாம் காணக்கூடாத ஒரு உலகம் இருக்கிறது. நம்முடைய மாம்ச கண்களால் இப்பொழுது காண முடியாத ஒரு உலகம், பேரலல் வேர்ல்டு இருக்கிறது. இங்கே எப்படி ஒரு வேர்ல்டு இருக்குதோ, இதே மாதிரி ஒரு பேரலல் வேர்ல்டு இன்னும் இருக்குது. அந்த வேர்ல்டில் நம்ம பிரவேசிப்பதற்கு நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். திஸ் பிரசன்ட் வேர்ல்டு, த வேர்ல்ட் டு கம். இப்பொழுது நம்ம தற்போது உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம், இனி ஒரு உலகம் வரப்போகிறது, அதை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அதுபோல் சும்மா உங்களுக்கு பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை சொல்ல நான் விரும்பலை. சில தீர்க்கதரிசி செய்தியை படிச்சுக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டு ஏதோ நேரத்தை கடத்துவாங்க. சில பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க, தங்களை பெரிய பிரீச்சர்னு சொல்லிக்கிடுவாங்க. அதெல்லாம் பிரயோஜனப்படாது, அங்கே வர்ற ஆத்மாக்களுக்கு பிரயோஜனப்படாது. நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்க்கதரிசி கொடுத்த அந்த செய்திகளுக்கு வெளிப்பாடுகளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இவ்விதமாக கர்த்தருடைய கிருபையினாலே இவ்விதமான வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய லைஃப் வந்து ஆசீர்வதிக்கப்படும். இந்த உலக வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அந்த உலகத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. எல்லா மெசேஜும் அப்படி தான் கொடுக்கப்படுது. அதனால் நீங்கள் கவனமாக கவனித்தால் உங்களுக்கு கேட்கிற வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் தூரத்துலேருந்து அதிக பிரயாசப்பட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. இங்கே இருந்து போகும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாக செல்ல வேண்டும். ஆமென். வந்தது அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதனால் பிரசங்கத்தை வந்து நல்ல மாதிரி கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 2 கொரிந்தியர் 4:15 வாசிக்கும் பொழுது அங்கே அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது.
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, அதனால தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே அது பெறுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகத்தான். நாம் இந்த உலகத்தில் ஜீவிப்பது எதற்காக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமே. அவருடைய நாமம் என்பது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நம்ம மகிமை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் வாழ்க்கையிலே நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். பின்பு அவனுடைய வாழ்க்கையிலே பேட் திங்ஸ் வந்தது, குட் டைம் வந்தது, பேட் டைம் வந்தது, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தினான். நம்ம வாழ்க்கையில் குட் டைம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேட் டைம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ஏனென்றால் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆமே. All things works together for good. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஏனென்றால் நம்ம அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எல்லாவற்றிலையும் தேங்க்ஸ் கிவிங் பண்ண வேண்டும். இந்த தேங்க்ஸ் கிவிங் நாள என்ன ஏற்படுகிறது என்றால் கிருபையானது பெருகிறது. ஆமென். ஆனபடியினாலே நம்ம எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்ய வேண்டும். யோபை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் என்று பேட் டைம் வரும் பொழுது அவன் அவிதமாக சொன்னான். பின்பு அவனுக்கு என்ன கிடைத்தது? அவனுக்கு எல்லாமே திரும்ப கிடைத்தது. ஆமே. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்திலையும் அவன் தேங்க்ஸ் கிவிங் செலுத்தினான். ஆல் ஹிஸ் சில்ட்ரன் கேம் பேக். அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்தார்கள். ஆல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் டபுள் அகெயின். எல்லாமே அவனுடைய ஆஸ்திகள் எல்லாமே டபுளாக மாறினது. கர்த்தருடைய நாமம் அவன் மூலமாக மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. இட் ஓவர் ஃப்ளோ டு த க்ளோரி ஆஃப் காட். அவனுடைய வாழ்க்கையானது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாயிருந்தது. அதே போல் எல்லாரும் உலகத்தில் வாழ்கிறோம், புசிப்போம் குடிப்போம், இன்று இருப்போம் நாளை சாவோம். உலகத்தில் இருக்கும் வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் நம்ம போகணும். செத்த பிறகு நம்ம என்னத்தை கண்டோம், என்னத்தை அனுபவிக்க முடியும் அப்படி என்று உலகத்தின் மக்கள், நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தின் மக்களுடைய நோக்கம் விதமாக இருக்கிறது. சிலர் உலகத்தில் வந்து நம்ம பெரிய சாதனை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதற்காக பல பிரயாசங்களை செய்கிறார்கள். சிலர் வந்து பெரிய பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய நாம என்மேல் என் மூலமாக மகிமைப்பட வேண்டும். ஆமே. யோபுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லாமே அவனுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவன் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, விசுவாசத்தை தோக்கரும் முடிக்கரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம பார்க்காதபடி, டோன்ட் லுக் டு த சர்க்கம்ஸ்டான்சஸ், வி லுக் டு த ஆதர் அண்ட் பினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கருமா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய லைஃப் வந்து தேவனுக்கு மகிமையாக இருக்கும். நான் இவ்விதமான வாழ்க்கை வாழ்ந்தால், பாவ வாழ்க்கை வாழ்ந்தால், வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவியம் செய்தால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுமே. இவ்விதமான ட்ரெஸ்ஸை நான் அணிஞ்சு கொண்டு ஷார்ட்ஸை போட்டுக்கொண்டு அங்கேங்கே சுற்றினோம்னா நான் ஒரு கிறிஸ்தவன் என்று மற்றவர்கள் சொல்லுவார்களோ? நான் இவ்விதமான ஒரு அலங்கோலமான வஸ்திரத்தை தரித்து கொண்டு நான் வந்து உலகத்துக்குள்ளே நான் பிரவேசித்தால் என்னை கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியுமா? என்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தகுதியான வஸ்திரம், நல்ல டீசெண்டான பேச்சு, வாழ்க்கையில் எல்லாம் டீசெண்டாக இருக்கணும். கிறிஸ்தவங்க வந்து டீசெண்டாக இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணக்கூடாது. அதனால் தேவனுடைய நாம மகிமைப்படாது. தேவனுடைய நாம நம்ம மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் சோதனை செலுத்த வேண்டும். அப்பொழுது கிருபையானது நமக்கு பெருகும். ஆமேன். சூழ்நிலைகளை பார்த்து நம்ம அதேரியப்படாதபடி, சோர்ந்து போகாதபடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த உலகத்திலையும் நம்மை ஆஸ்வதிப்பார், அந்த உலகத்துக்கும் நம்மை கொண்டு செல்லுவார். யோபுக்கு அப்படிதான் நடந்தது. கர்த்தர் இங்கேயும் ஆசீர்வதித்தார், அவன் அங்கேயும் பிரவேசித்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார். அப்பொழுது இந்த தோல் முதலானவர்கள் அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்று வாஞ்சையோடு கூட அவன் மரித்தான். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும் பொழுது அவனையும் உயிரோடு எழுப்பினார். அவனுடைய சரீரம் அவனுக்கு பாடி சேஞ்ச் வந்தது. மகிமேலே அவனை அங்கே கொண்டு சென்று விட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதமாக இருந்தா அங்கேயும் ஆசீர்வாதமாக இருந்தான். அதுதான் நம்முடைய நோக்கஸ், நம்முடைய போக்கஸ் அதுதான். பிரபலமாக வேண்டும், மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று அதற்காக நான் ஊழியம் செய்யவில்லை. அதற்காக நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கலை. கர்த்தர் நம்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இவன் என்னுடைய சித்தத்தை செய்கிறான், இவன் என்னுடைய ஊழியக்காரன் என்று அவர் சொல்ல வேண்டும். அவிதமாக ஜீவிக்க வேண்டும். மக்கள் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அந்த கிரிட்டிசைஸெல்லாம் நம்ம கேர் பண்ணக்கூடாது. நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும். ஆமேன். அதனால எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு எல்லாமே இது நிமித்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படும். இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கு. Give thanks to all things. எல்லாத்துக்காகவும் நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க அப்படி என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்தபடி 16 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆறபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
நாங்கள் சோர்ந்து போறதில்லை, எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிந்தும் எங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்ல, பரிசுத்த பவுல் இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், ரெண்டு மேனை சொல்லுகிறார், ரெண்டு மனுஷனை குறித்து சொல்லுகிறார். ஒன்று வந்து உள்ளான மனுஷன், இன்னொன்று புறம்பான மனுஷன். அவுட்டர் மேன் அண்ட் இன்னர் மேன். நீங்கள் எல்லாரும் ரெண்டு மனுஷங்களாக இருக்கிறீங்க. ஒன்று புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன். தி அவுட்வேர்டு மேன் வந்து தாயின் கர்ப்பத்திலே அது உருவானது. 9 மாதங்கள் தாயின் கர்ப்பத்திலே அது உருவாகி அது உலகத்துக்கு வந்தது. ஆனால் இன்னர் மேன் வந்து அது தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. We are eternal attributes of God. தேவனுடைய நித்தியமான சிந்தைகளாக இருக்கும். கொடுக்கிற செய்தியை நல்ல மனசில் பதிஞ்சுன்னா நீங்கள் ரேப்சருக்கு போக முடியும். அது அறகுறையாக பதியக்கூடாது, கரெக்டாக சொல்கிற வார்த்தை பதியணும். பாஸ்டர் என்ன சொல்கிறாருங்க தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். நம்ம வந்து eternal attributes of God. Expressed in flesh. நம்ம தேவனுடைய நித்தியமான சிந்தை மாம்சத்திலே வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தின் மக்களை நம்ம பார்க்கும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் 130 கோடி இந்தியாவில் இருக்குதான். ஆனால் 130 கோடி ஜனங்களும் இந்துக்களே என்று RSS சீப் மோகன் பகவத் சொல்லுகிறார். அவர் அவிதமாக சொல்லுகிறார். நம்ம என்ன சொல்லுகிறோம், 133 கோடிகளும் இந்துக்களே. நீங்கள் இந்துல இருந்து கிறிஸ்டினா மாறிக்கிறீங்க, இந்துல இருந்து முஸ்லீமா மாறிக்கிறீங்க, எல்லாரும் இந்துக்களே அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட்டை நான் பேப்பரில் வாசித்தேன். ஆனால் நம்ம ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நம்ம வந்து வி ஆர் அன் எட்டர்னல் ஆட்ரிபியூட் ஆஃப் காட் எக்ஸ்பிரஸ் இன் ஃப்ளஷ். நம்ம தேவனுடைய நித்தியமான சிந்தை மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற ஜனங்கள் யாரு, நம்ம சுற்றி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மற்ற ஜனங்கள் வந்து temporal attributes of God. ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. நம்ம நித்தியமான சிந்தை, அவங்க தற்காலிகமான சிந்தை. அவங்களும் தேவனுடைய சிந்தையில இருந்தாங்க. ஆண்டவருக்கு தெரியும், பார்வோனை பற்றியும் தெரியும், நேபுகாத்நேச்சாரை தெரியும், யூதாஸ் காரியத்தை எல்லாருமே அவருக்கு தெரியதான் செய்யும். உலகத்துல பிறக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அவங்க வந்து தற்காலிகமானவர்கள், நம்ம நித்தியமானவர்கள். Eternal attributes of God. தேவனுடைய நித்தியமான சிந்தையா இருக்கிறோம் என்று தீர்க்கதரிசி தன்னுடைய செயலை சொல்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. அதனால் தேவனுடைய நம்ம வந்து ஜீன் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவ அணுவாய் இருக்கிறோம். ஆமென். நம்முடைய அவுட்டர் மேன் வந்து தாய் தப்பன் மூலமாக அது தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அது வந்து நாளுக்கு நாள் அழிந்து போகிறது. அங்க பவுல் என்ன சொல்கிறார், ஒரு அவுட்டர் மேன் அழிஞ்சு போகிறதுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் அணுவணுவாக செத்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருஷம் பிறந்துட்டுன்னு நமக்கு சந்தோஷம்தான், நமக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து ஹாப்பி பர்த்டே வந்திருக்கிறது, ரைட்டு. ஆனால் நம்முடைய ஆயுஷ் நாளில் ஒரு வருஷம் குறைஞ்சி போகுது. ஒரு விதத்தில் சந்தோஷம், இன்னொரு விதத்தில் துக்கம். என்னன்னா, நம்முடைய சரீரம் வந்து கொஞ்சம் மரிக்கிறது. அந்த புறம்பான மனுஷன் வந்து அழிந்து கொண்டிருக்கிறான். அது நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்வேர்டு மேன் இருக்குது, தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்த அந்த ஜீன் ஆஃப் காட், எட்டர்னல் ஆட்ரிபியூட், அது வந்து உள்ள இருக்கிறது. அந்த மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அந்த மனுஷனை புதுசாக்கிட முடியும், ரினியூ பண்ண முடியும். ஆனால் இந்த மனுஷனை, வெளியே இருக்கிற மனுஷனை ரினியூ பண்ண முடியாது. நீ என்னதான் மேக்கப் பண்ணாலும், என்னதான் ஜூஸ் குடித்தாலும், என்னதான் டானி குடித்தாலும், உங்களை இளமையாக மாற்ற முடியாது. அது அழிஞ்சு கொண்டு தான் வரும். ஆனால் உள்ளான மனுஷன் இருக்குதே, அந்த இன்வேர்டு மேன் வந்து அதை புதுப்பிக்கலாம். ஹல்லேலூயா. மெசேஜை கேட்க கேட்க அது புதுப்பிக்கப்படும். அதுக்கு வயசாகாது, அது மெச்சூரிட்டி தான் அடையும். ஹல்லேலூயா. இப்படி நம்ம அந்த மனுஷனை புதுப்பிக்கலாம், இந்த மனுஷனை புதுப்பிக்க முடியாது. உங்கள் வீடு ரிப்பேர் ஆனால் அதை புதுப்பிக்க முடியும், உங்கள் பாடியை மட்டும் புதுப்பிக்க முடியாது. அது நாளுக்கு நாள் அது அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னால மனுஷன் அது நாளுக்கு நாள் வார்த்தையை கேட்டு 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 புதிதாக்கப்பட்டிருக்கணும். குரோத் ஆகி கொண்டே இருக்கிறது. அது எப்படி குரோத் ஆகுது? ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனா அடைகிறது. ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் நம்மளை சிஷ்டித்திருக்கிறான்னு பாருங்க. இது சொல்றது சத்தியம். உலகத்தின் மக்கள் பெரிய ஞானியா இருந்தாலும் பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. அந்த ஞானம்லாம் அழிஞ்சு போற ஞானம். பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
மேலும் காணப்படுகிறவளை அல்ல காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம்.
இதோ காணப்படுகளை அல்ல நம்ம காணாதவளை எதிர்நோக்கியிருக்கிறோம். வந்து அதாயிருவேன், கலெக்டர் ஆயிருவேன், டாக்டர் ஆயிருவேன், இன்ஜினியர் ஆயிருவேன், அதாயிருவேன், இதாயிருவேன். நீ அந்த படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்பாங்க, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற? நாளைக்கு உயிரோடு இருக்கதே சொல்ல முடியாது. இவங்க கேட்கறாங்க, ஃபியூச்சர்ல நீ என்ன ஆகிற போறா எது அப்படின்னு கேட்கறாங்க. காணப்படுவில்லை அல்ல காணாதவளை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இந்த காண்கிற உலகத்தை அல்ல காணாத உலகத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென். நமக்கு உலகத்துல வந்து ட்ரையல்ஸ், டெஸ்டிங், சஃபரிங்ஸ், அங்க நமக்கு சோதனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வரும் பொழுது இதெல்லாம் பைபிள்ல என்ன சொல்லிருக்குன்னா, லைட் அஃப்ளிக்ஷன், லேசான உபத்திரம். நமக்கு உலகத்துல வருகிற எல்லா விதமான உபத்திரங்களும் லேசானது, ரொம்ப சிவியரா சிலர் கொண்டு போவாங்க. உச்சகட்டத்துல கொண்டு போய் சொல்லுவாங்க, உலகத்திலே யாருக்கு இல்லாத வேதனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், உலகத்திலே யாருக்கு இல்லாத சோதனைகள் எனக்கு வந்திருக்குது. இப்படி சிலர்கிட்ட பேசும் பொழுதெல்லாம் அவங்க வந்து அப்படியே சொல்லுவாங்க. இப்படி சிலர் வந்து இந்த உலகத்துல இருக்க வேதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ரொம்ப உச்சகட்டத்துக்கு சொல்லுவாங்க, இருக்கிறத விட 100 மடங்கு ஜாஸ்தியா சொல்லுவாங்க. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இதெல்லாம் லேசான உபத்திரம். அவங்க பெரிய உபத்திரமா சொல்லுவாங்க, சகிக்க முடியாதபடி சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? லைட் அஃப்ளிக்ஷன், ஹல்லேலூயா, லேசான உபத்திரம். இந்த லேசான உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. இது ஒரு கிரேட்டஸ்ட் குளோரியை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. யோபு வாழ்க்கையில வந்த உபத்திரங்களும் அவனுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் குளோரியை கொண்டு வந்தது. அதே போல ஜோசப் வாழ்க்கையில நடந்த எல்லா உபத்திரங்களும் ஒரு கிரேட்டஸ்ட் குளோரியை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலே வந்த உபத்திரங்கள் எல்லாமே ஒரு மகிமையை அது கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய விட்னஸ் நமக்கு கொண்டு வருகிறது. அதனால நம்ம அதுக்காகவும் சோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென். இட்ஸ் லைட் அஃப்ளிக்ஷன். நீங்க எப்படி பிகேவ் பண்றீங்கன்னு பாருங்க. சிலர் தங்களுடைய பிரச்சனைகளை உச்சகட்டமா சொல்லுவாங்க. நாம ரொம்ப அவங்க கேட்டு பரிதபிக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப சீரியஸா சொல்லுவாங்க. காலை கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, படுக்கை விட்டு எழுப்ப முடியல, எல்லாம் ஒரே வேதனை, எல்லா ட்ரபிளும் இருக்கிறது. இங்க வயிற்றுல ட்ரபிள் இருக்குது, ஹார்ட்ல ட்ரபிள் இருக்கிறது, அங்க கண்ணுல ட்ரபிள் இருக்கு, காலில் ட்ரபிள், எல்லா பார்ட்ஸ்லயும் ட்ரபிள் இருக்குது. பார்த்தா ஞாயிற்றுலமான சர்ச்சுக்கு வந்து நிற்பாங்க. எப்படி இவங்க வந்தாங்க? இவங்க சொல்றது உண்மையா அல்லது ஆண்டவர் ஜெபம் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்ல போற. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அதே சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, இதெல்லாம் லைட் அஃப்ளிக்ஷன், ஹல்லேலூயா, லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. இல்லை கனவு நம்ம காண்கிறோம், கெட்ட சொப்பனை காண்கிறோம். கெட்ட சொப்பனை ஒரு செகண்ட், 2 செகண்ட் தான் கெட்ட சொப்பனை வரும். அல்லது ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் நமக்கு வந்து அந்த கெட்ட சொப்பனை வரும். உடனே விழிச்ச உடனே இது சொப்பனம் அல்லவா அப்படின்னு நினைப்போம். அதே போல இந்த உலக வாழ்க்கையெல்லாம் ஒரு சொப்பனம் மாதிரிதான். நீங்க நித்தியத்துக்குள்ள போகும் பொழுது இந்த உலகத்துல பட்ட பாடுகள் எல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி, அது ஒரு செகண்ட்ல நீங்கி விடும். ஹல்லேலூயா. உலகத்தின் உபத்திரங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நம்ம காண்கிறவளை அல்ல காணாதவளை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு போல நீங்கி போயிடும். நம்ம அங்க போகும் பொழுது ஒரு நாள் அங்க சீக் ஆக மாட்டோம். ஆமென். அங்க ஏஜ் ஆக மாட்டோம். ஆமென். ஏஜ் நமக்கு வராது, முதுமை அடைய மாட்டோம். இப்பொழுது முதுமை அடைந்து நம்முடைய தோல் சுருக்கங்கள் ஏற்படலாம், பல்லு ஒன்னொன்னா பிடுங்கி பிடுங்கி பல்லெல்லாம் காலி ஆயிடலாம், கண் குழி விழுந்து கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், ரொம்ப வயசானபது கோல ஊனி நடக்க வேண்டியதாக வரும். இதுதான் இந்த பரமான மனுஷன் இப்படி அழிஞ்சு கொண்டே போகிறது. இதை வந்து புதிதாக்க முடியாது. ஆனா நீங்க உள்ளான மனுஷனை புதிதாக்க முடியும். ஒவ்வொரு மெசேஜும் உங்களை புதிதாக்கும். மெசேஜ சின்சியரா கேட்டா நீங்க வந்து உங்களுடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கு கொண்டு புதிய பலத்தை பெற்றுக் கொண்டு இந்த இடத்தை விட்டு செல்ல முடியும். ஆமே. இந்த உலகங்கள்ல வர்ற உபத்திரங்கள் எல்லாம் லைட் அஃப்ளிக்ஷன். நம்ம அதை என்ன நினைக்கணும், ரொம்ப பெருசா நினைக்காதபடி இதெல்லாம் ஒரு சின்ன காரியம்தான், லைட் அஃப்ளிக்ஷன். சீக்கிரமா இதெல்லாம் கடந்து போகும். ஒரு நாளில நமக்கு பாடி சேஞ்ச் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆமே. இந்த லைட் அஃப்ளிக்ஷன் எல்லாமே அது கர்த்தருக்கு ஒரு சாட்சியை கொண்டு வருது, ஒரு மகிமையை கொண்டு வருகிறது. ஆமென். அடுத்தபடியாக அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். We look not the things which are seen, but the things which are not seen. நம்ம காணாதவைகளை எதிர்நோக்கியிருக்கிறோம். The things which are seen are temporal. நம்ம காண்கிறது அநித்தியமானது. But the things which are not seen are eternal. காணாதவைகள் நித்தியமானது. ஆமே. அன்புன்னு ஒண்ணு இருக்குதா, அதை கண்ணால பார்க்க முடியுமா அன்ப? ஆனா அன்பு நித்தியமானது. சமாதானம்னு ஒண்ணு இருக்கா, நீங்க சமாதானத்தை கண்ணால பார்க்க முடியுமா? ஆனா அது நித்தியமானது. தேவன் ஒருவர் இருக்கிறாரா, நம்ம பார்க்க முடியல. தேவன் நித்தியமானவர். ஹல்லேலூயா. பரலோகராஜ்யம் ஒண்ணு இருக்குதா, இதை நம்ம அதை பார்க்க முடியல, ஆனா அது நித்தியமானது. நம்ம பார்க்கிற எல்லாமே அநித்தியமானது. மனுஷங்க உலகப்புறமா தான் பார்ப்பாங்க. அதனால நமக்கு ரெண்டு கண் இருக்கிறது, ஒன்னு பிசிக்கல் ஐ, இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் ஐ. நம்ம பிசிக்கல் ஐ மூலமாக நம்ம சுத்தி இருக்கிறதை நம்ம காண்கிறோம். இதெல்லாம் அநித்தியமானவைகள், ஒரு நாளில இதெல்லாம் அழிஞ்சு போகும். ஆனா காணாதவைகளை பார்ப்பதற்கு நம்முடைய மனக்கண்களை ஆண்டவர் பிரகாசப்படுத்த வேண்டும். ஆமென். அது வந்து நித்தியமானதாக இருக்கிறது. ஆமென். அடுத்தபடியாக அஞ்சாதியாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்கலாம்.
பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்காக உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். Earthly house, this tabernacle were dissolved. But a house made not with hands, eternal in heavens. ஆனால் பரலோகத்திலே கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடு நமக்காக இருக்கிறது. ஆமே. பரிசுத்த பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார், டூ ஹவுசஸ் சொல்லுகிறார், ரெண்டு வீடுகளை சொல்லுகிறார், ரெண்டு பாடியை சொல்லுகிறார், ரெண்டு வீடை சொல்லுகிறார், ரெண்டு உலகத்தை சொல்லுகிறார். ஒன்னு பிசிக்கல், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல், எட்டர்னல். இது அழிஞ்சு போகும், அது அழியாது. ஹல்லேலூயா. டூ ஹவுசஸ், அவுட்டர் மேன், இன்னர் மேன். ஹல்லேலூயா. ஃப்ளஷ் பாடி அண்ட் வந்து குளோரியஸ் பாடி. ஹல்லேலூயா. ரெண்டு ஹவுஸ் நமக்கு இருக்குது. இது பூமிக்குரிய கூடாரம். ஐம்புலங்களை கொண்ட இந்த சரீரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது நம்முடைய வீடு, பூமிக்குரிய நம்முடைய வீடு. நமக்கு ரெண்டு வீடு ரெண்டு இடத்துல இருக்கு. ஒரு வீடு இங்க இருக்கு, இன்னொரு இடத்துல வேற ஒரு வீடு, இன்னொரு தூரத்துல இன்னொரு வீடு இருக்கு. இப்போ இந்த வீட்டுல நம்ம வாழுகிறோம், ஒரு நாளில அந்த வீட்டுல வாழ போகிறோம். ஆமே. இந்த வீடு அழிஞ்சு போகும், அந்த வீடு அழியாது. இந்த வீடுன்னா உங்க சரீரம். இந்த சரீரமானது அழிஞ்சு போகும். இது பூமிக்குரிய கூடாரமாய் இருக்கிறது. ஆனா கைவேல அல்லாத நித்திய வீடு, நமக்கு குளோரியஸ் பாடி இருக்கிறது, நமக்கு தியோபனி பாடி இருக்கிறது. ஹல்லேலூயா. தியோபனி பிகம்ஸ் குளோரிஃபிகேஷன். அந்த தியோபனி பாடி தான் குளோரிஃபைட் பாடியாக மாறுகிறது. அதெல்லாம் ஒரே நேரத்தில் உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது. ஒன்று இங்கே இருக்கு, ஒன்று அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த வீட்டில் வாழ்கிறீங்க, இந்த சரீரத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க. உங்களுக்கு இதை விட மேலான ஒரு சரீரம், குளோரியஸ் பாடி உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமீன். இந்த அவுட்டர் மேன், இந்த சரீரமானது, இந்த ஃபிளஷ் பாடி, இந்த மாம்சத்துக்குரிய சரீரமானது பெரிசிங், அது அழிஞ்சு கொண்டிருக்கிறது. நம்முடைய ஹேர் வந்து என்ன செய்யறது, அங்கே விழுந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக பெண்களுக்கு முடி வந்து அது கொட்டிக்கிட்டே இருக்கும். தலை எடுக்கும் பொழுதெல்லாம் முடி கொட்டும், குளிக்கும் பொழுதெல்லாம் முடி கொட்டும். அதனால இந்த ஹேர் வந்து ஃபாலிங் ஆகிறது. Hair is getting gray. இந்த முடியானது என்ன செய்யுது, அது பின்பு கிரேயாக அது வந்து நரைத்து போகிறது. டீத் வந்து என்ன செய்யுது, பல்லு வந்து சொத்தை ஆகிறது. 40 வயசுக்கு மேல பல் சொத்தை ஆகுறது. 40 வயசுக்கு முன்னாலே இப்ப சொத்தை ஆகுது. ஏதோ ஒரு சிலருக்கு தான் பல் சொத்தை வருவதை தவிர எல்லாருக்குமே பல்லு வந்து சொத்தை ஆகும், அது கெட்டு போகும். பாடி என்ன செய்யும், எலும்புல நமக்கு பெயின் ஏற்படும், வயசாக ஆக பெயின் ஏற்படும். அதனால எல்லாரும் அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் மனசுல நினைச்சுக்கிட்டு வயசாகுது அங்க வலிக்குதுன்னு நினைக்க வலிக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே அப்படிதான், இது ஒண்ணும் புதுசு இல்லை. அது என்ன சொன்ன, ஆண்டவர் வந்து என்ன சொன்னார், அந்த சாபத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். அந்த ஆதான் ஏவாளும் பாவம் செய்தனால இந்த சரீரத்து மேல இந்த சாபம் இருக்கிறது, அதனால அது பெயின் கொடுக்குது. நம்ம வந்து என்ன கண்ணாடியே போட மாட்டேன் எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கண்ணாடியே மாட்டிக்கிடுவாங்க. இப்ப எனக்கு டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணோம், சுகர் இல்லைன்ட்டாங்க. சாட்சி வேற சுகர் இல்லை. யார் உங்களுக்கு மேல டாக்டர் ரிப்போர்ட் அங்கே கேட்டா, எல்லாருக்கும் மத்தியில் சுகர் இல்லைன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்களுக்கு சுகர் இருக்கும். ஒருத்தர் என்ன கேட்டா, மாதுளம்பழம் சாப்பிட்றீங்களா சுகர் ஆச்சு அப்படிம்பாங்க. எனக்கு சுகர் இருக்கு அவருக்கு சுகர் இல்லைன்னு பாரு, அவருக்கும் சுகர் ஜாஸ்தியா வந்துருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு இல்லாம இருக்கும், நாளைக்கு வரும். 100க்கு 75 பீப்புளுக்கு வந்து சுகர் உண்டு. சுகர் கண்ட்ரோலா இருக்கணும், கண்ட்ரோலா இருக்கணும். சுகர் இல்லைங்க கூட, சுகர் இல்லைன்னா மனுஷன் செத்து போயிடுவான். சுகர் வந்து அவசியம். அதெல்லாம் சுகர் இல்லைன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதுங்க. சுகர் இல்லைன்னா நீங்க செத்து போயிருவீங்க. இதனால சிலருக்கு வந்து எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அந்த ட்ரபுள் இல்லை, இந்த ட்ரபுள் இல்லை. உங்களை விட நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன். நாளைக்கு அவங்களுக்கு இல்லாத வியாதி நமக்கு வரலாமே, அந்த பெருமை நமக்கு வேண்டாம். இது வந்து அழிஞ்சு போற ஒரு சரீரம். இதுல என்ன நடக்குங்கிறது சொல்ல முடியாது. இந்த சரீரத்துக்கு எல்லாமே தேவைப்படுது. ஆனா கர்த்தருடைய கிருபையினால நம்ம மாத்திரை நிறைய சாப்பிடாம ஆஸ்பத்திரியில போகாம இருந்தா நல்லது. அதுவும் நீங்க ஜோமன்னா ஆண்டவர் அந்த கிருபை தர முடியும். ஆமே ஆமே. கிளாசஸ் போட வேண்டியதா இருக்கிறது. இது என்னென்றால் நம்ம மேல இருக்கு, இந்த சரீரத்தின் மேல கர்ஸ் இருக்குது. நீ மண்ணினால் உண்டாக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆதாம ஆண்டவர் சபிக்கும் பொழுது நம்முடைய பாடிஸ் எல்லாம் கேஸ்ட் ஆகிவிட்டது. ஒரு நல்ல ஆண்டவர் இந்த கேஸ்ட் எல்லாம் இந்த கேஸ் எல்லாம் லிப்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. பூமியின் மேல சாபம் இருக்கிறது, நம்முடைய சரீரத்தின் மேல சாபம் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நம்முடைய சாபத்தை சுமந்தார். ஒரு நாளிலே இந்த பூமியில இருந்தும் இந்த சரீரத்தில் இருக்கிறதான சாபத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். வெளிப்படுத்தல 22:3 இனி ஒரு சாபமும் இராது. உங்க பாடி மேல சாபம் இருக்காது, அது முதுமை அடையாது. அது எப்பொழுது எங்க இருக்கும், அது ஒரு நாளும் சீக்காகாது, அது ஒரு நாளும் மரிக்காது. பயங்கதே நம்ம வாழ்க்கையில இருக்காது, நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம். ஹல்லேலூயா. இந்த உலகம் வந்து வனாந்திரமா இருக்காது, மழைக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகம் வந்து செழிப்பா இருக்கும். இந்த பூமியின் மேல இருக்கிற சாபத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். இனி ஒரு சாபமும் இராது. தேவன் ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கு சிங்காசனம் அதில் இருக்கும். இந்த பூமியில தேவனுடைய சிங்காசனம் சாபிக்கப்படும் பொழுது ஒரு கர்ஸும் இருக்காது. இதுதான் சத்தியம். அரசியல்வாதிகள் வந்து ஏதோ ஒண்ணு சாதிக்கிற மாதிரி, அவங்க ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சாச்சுன்னா அவங்க ராஜா மாதிரி எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும்னு நினைக்காங்க. ஒரு நாள் அவங்க சிங்காசனத்தையும் ஆண்டவர் கவிழ்த்து போடுவார். தேவனுடைய சிங்காசனம் வரும். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் சிங்காசனம் போட்டு உட்காரன் வரைக்கும் நமக்கு சாபம் தான். இந்த மனுஷனுடைய சிங்காசனத்தை ஆண்டவர் கவிழ்த்து போட்டு மனிதனுடைய ராஜ்யங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி தேவனுடைய சிங்காசனம் அதில் இருக்கும். இந்த உலகத்திலே தேவனுடைய சிங்காசனம் இருந்தால் இனி ஒரு சாபமும் இராது. எத்தனை பேர் அந்த காலத்தை எதிர் நோக்கிருக்கேன். நம்ம அந்த காலத்தை எதிர் நோக்கிறோம். அவங்க ஜெயிக்கணும் இவங்க ஜெயிக்கணும் இல்லை, நம்ம இயேசு ராஜாவுடைய வருகையை எதிர் நோக்கிறோம். அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்வதை எதிர் நோக்கிறோம். அப்பொழுது ஒரு சாபமும் இராது. அடுத்த வசனம் 2 வாசிக்கலாம்.
ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சவுள்ளவர்களாய் இருக்கிறோம்.
இந்த கூடாரம், ரெண்டு ஹவுஸ் இருக்கிறது, இந்த கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ளே போவதற்கு நம்ம வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இந்த கூடாரத்திலே நான் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவளாய் இருக்கிறோம். For in this we grown earnestly desiring to be clothed upon with our house which is for heaven, from heaven. There are two houses இருக்கிறது, two garments இருக்கிறது. எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு. ரெண்டு வீடு, ரெண்டு வஸ்திரங்கள், ரெண்டு கார்மெண்ட்ஸ். இது நம்ம நம்ம மாம்ச சரீரம் ஒரு கார்மெண்ட், ஒரு வஸ்திரம் மாதிரி. நம்ம எப்படி ட்ரெஸ் மாட்டியிருக்கிறோமோ அதே போல இந்த சரீரம், இந்த கார்மெண்ட்டை எடுத்து போட்டு நமக்கு குளோரிஃபைட் கார்மெண்ட் கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை நம்ம கலந்து போட்டு அந்த வஸ்திரத்தை தரித்து கொடுக்கும். இந்த மாம்ச சரீரம் வந்து ஒரு கார்மெண்ட்ஸா இருக்குது, சட்டையை கலத்தி போட்டுட்டு திருப்பி மாட்டுற மாதிரி. இது வந்து என்னன்னா, இந்த கார்மெண்ட்டை எடுத்து போட்டுட்டு நமக்கு நல்ல புது கார்மெண்ட் ஆண்டர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஹவுஸ் வந்து அழிஞ்சு போறது, மனுஷனால் கட்டப்பட்டது, நம்ம தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போறோம். ஆமே. இந்த வாஞ்சையினாலே என்ன போட்டிருக்கு, இந்த மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். அதுதான் எவிடன்ஸ். உங்களுடைய எவிடன்ஸ் என்னன்னா, கத்திற்கு ஆராய்ச்சினும் சர்ச்சைக்கு மகிழ்ச்சியோடு வரணும், வாஞ்சியோடு வரணும், தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கணும், ஆவிக்குரிய பரமா வரணும்னு வாஞ்சிக்கணும். உலக பரமா ஜீவிக்க நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்ம ஆவிக்குரிய பரமா ஜீவிக்கணும், தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கணும். இந்த வாஞ்சி எத்தனை பேருக்கு இருக்குது? அப்படி இருந்தா நீ உங்களுக்கு எவிடன்ஸ், நீங்க அந்த ராஜ்யம் போறங்க, அதுதான் அடையாளம். அத்தாச்சு, இந்த வாஞ்சி இல்லைன்னா நீங்க அங்க போக மாட்டீங்க. ஒருவேளை நம்ம லைஃப்ல மிஸ்டேக் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், நிறைய காரியங்களை நம்ம கடைபிடிக்க பிரயாசப்பட்டும் முடியாம போகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். ஆனா வாஞ்ச உள்ளத்துல வேணும், ஜெபிப்பதுக்கு வாஞ்ச வேணும், பைபிள் படிக்க வாஞ்ச வேணும், சர்ச்சுக்கு வர்றதுக்கு வாஞ்ச வேணும், ஆவிக்குரிய பிரமா ஜீவிக்கணும்னு வாஞ்ச வரணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் வாஞ்ச வரணும். இந்த வாஞ்சதான் நீங்க அது அத்தாச்சி, நீங்க அங்க போவீங்கிறதுக்கு அத்தாச்சி அதுதான். அந்த வாஞ்சை இல்லை, இவனுக்கு எந்த விதமான வாஞ்சையும் இல்லை. சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும், படுத்து தூங்கணும், வேலையும் கூட செய்யக்கூடாது. நம்ம இந்த உலகத்துல நம்ம சொகுசாவே ஜீவிக்கணும், எந்த கஷ்டமும் படக்கூடாது, பைபிளும் படிக்க கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, அதுக்கும் கஷ்டமா இருக்குது. இந்த மனுஷன் பரலோகராஜ்யம் போகவே மாட்டான், அவனுக்கு வந்து அத்தாட்சி இல்லை. இந்த சோல் நிச்சயமா போவாது. நமக்கு அந்த வாஞ்சை இருந்து நம்ம அதை தேடி நம்ம வரும் பொழுது நம்முடைய ஹார்ட்ல வர வர வாஞ்சை அதிகமாச்சுன்னா நீங்க அங்க போறீங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். அந்த அத்தாட்சி எவிடன்ஸ் அதுதான். இங்க அதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அடுத்தபடியாக அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம்.
தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அதனால ரெண்டு வஸ்திரம் இருக்கிறது, ரெண்டு போர்வை இருக்கிறது. இது ஒரு மாம்ச போர்வை. உங்களுடைய சோல் உள்ள இருக்குது, உங்களுடைய ஆவி உள்ள இருக்குது. இந்த சரீரம் ஒரு போர்வை. இந்த போர்வையை நம்ம களைஞ்சி போட்ட பிறகு, அப்படின்னா நம்ம செத்த பிறகு, நமக்கு ஒரு போர்வை இருக்குதா? நமக்கு ஒரு வீடு இருக்குதா? இந்த வீடை வந்து இடிஞ்சி விழுந்து போச்சு, இந்த வீடு இடிஞ்சி மண்ணா போச்சு, அது அழிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு வேற வீடு இருக்குதா? அதான் கேள்வி. அப்படி வீடு இல்லைன்னா இந்த வஸ்திரம் பழசா போச்சு, கிழிஞ்சி போச்சு, இதை தூரத்துக்கு போட்டுட்டு போட்டோம்னா நீங்க வேற வஸ்திரம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க நிர்வாணிகளாய் இருப்பீர்கள். வேற வஸ்திரம் இருந்தால் நீங்கள் நிர்வாணிகளாய் இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு பரிசுத்த பவுல் சொல்றார். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்படும். இந்த வீடு விழிஞ்சு போச்சா பரவாயில்ல, நமக்கு இதை விட நல்ல வீடு இருக்கு. ஹல்லேலூயா. இந்த டிரெஸ் பழசா போச்சு, கிழிஞ்சி போச்சு, கந்தலா போச்சா, ஜெய் தூர போடுது. இந்த சரீரம் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, ரொம்ப முதுமை அடைஞ்சு விட்டது, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, நமக்கு வேற வீடு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த வஸ்திரம் பழசா போச்சு, வேற ஒரு வஸ்திரம் உங்களுக்கு ஸ்பேரா இல்லைன்னா என்ன செய்வீங்க? நீங்க நிர்வாணிகளா இருப்பீர்கள். நீங்க இந்த வீடு அழிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஒரு வேற வீடு இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நாடோடிகளா தெரு தெருவா அலைகிறவளா இருப்பீங்க. படுக்கிறதுக்கு எங்க இடம் இருக்குன்னு தெரியாது. வீடு இல்லாதவர்கள் நாடோடிகளாக இருப்பார்கள், பிளாட் பாரத்துல அங்கிங்க தங்குவாங்க. நீங்க அப்படி இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்ல வீடு இருக்கு. இந்த வஸ்திரம் கிழிஞ்சு போனா நல்ல வஸ்திரத்தாண்டவர் வச்சிருக்க, குளோரிஃபைட் பாடி வச்சிருக்கிற, நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அப்படி இல்லாதவர்கள், மறுபடியும் பிறக்காதவர்கள் மறிக்கும் பொழுது அவங்களுக்கு வீடு இல்லாம போகும், அவங்களுக்கு டிரெஸ் இல்லாம போகும். They shall be found naked. அவங்க வந்து நிர்வாணிகளாக காணப்படுவார்கள். There is a nakedness in the spiritual world. ஆவிக்குரிய உலகத்திலே அவங்க நேக்கடாக இருப்பார்கள். Not everybody has a theophany. எல்லாருக்குமே தியோபனி இல்லை, எல்லாருக்குமே glorified body இல்லை. இதை என்ன செய்வாள் என்றால் அவங்கெல்லாம் நாடோடிகளாக, அவங்களாம் நிர்வாணிகளாக காணப்படுவார்கள். நமக்கு ஒரு குளோரியஸ் பாடி இருக்கிறது, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தியோபனி பாடி இருக்கிறது, நமக்கு ஒரு ஹவுஸ் இருக்கிறது, நமக்கு ஒரு பிளேஸ் இருக்கிறது, நமக்கு ஒரு வேல் இருக்குது, நமக்கு ஒரு சிட்டி இருக்கிறது, ஹல்லேலூயா. அதனால எல்லாமே அழிஞ்சு போனாலும் நம்ம இதை விட பெட்டரா இருக்குது. எவ்வளவு நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தருகிறது, ஹல்லேலூயா. நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க
வேண்டும். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். We are groaning sometimes. Different aches, pains, troubles, suffering, affliction. நம்ம இந்த சரீரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். யாராவது நம்ம ஏதாவது சொன்னாங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது, ஏதோ குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, என்ன நம்ம வேலை பார்க்க இடத்துல பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, அல்லது சரீரத்தில் ப்ராப்ளங்கள் ஏற்படும் பொழுது, அல்லது பண கஷ்டங்கள் வரும் பொழுது, இதெல்லாம் நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். அப்பொழுது சிலர் என்ன சொல்றாங்கன்னா, செத்தாலே நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. பிள்ளைகள் சில நேரத்தில் என்ன சொல்லுவோம், வீட்டில் எல்லா வசதியும் இருக்கும், நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்கும், அதனால் இந்த வீட்டில் ஏன் தான் பிறந்தனோ அப்படிங்கும். ஏன்னா சில ஆலோசனைகள் சொன்னால், சில காரியங்களை திருத்தும்படியாக சொன்னால், கடிஞ்சு கொண்டா, இந்த வீட்டில் ஏன் தான் பிறந்தனோ, இந்த வீட்டில் எல்லா வசதியும் இருக்கு, அதை நினச்சி பார்க்காது. அதுதான் ஒரு மோசமான ஒரு ஆவி. அது இந்த பாரஞ்சு மந்து தவிக்கும் பொழுது சிலர் செத்தா நல்லா இருக்குமேன்னு நினைப்பாங்க. ஏந்தானா உலகத்துல பிறந்தனோ அப்படி என்று சொல்லுவார்கள். நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம். எல்லாருக்கும் பாரம் உண்டு. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து பிச்சைக்காரன் வரைக்கும் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு மட்டும் விசேஷமா இல்லை. எல்லாருக்கும் உலகத்துல இருக்க 700 கோடி மக்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ விதத்துல ப்ராப்ளம் இருக்கு. யாரும் ப்ராப்ளம் இல்லாம சொகுசா ஜீவிக்கல. என்னை பொறுத்த அளவுல நான் வந்து வேலை செய்யாம ஜீவிக்க விரும்பல, சோம்பேறியா வாழ விரும்பல, நேரத்தை வீணா கடத்த விரும்பல. ஆண்டவர் சாகும் வரைக்கும் உழைக்கிறதுக்கு பலத்தை தரணும், பைபிள் மெடிடேஷன் பண்ண ஜெபிக்க பலத்தை தரணும்னு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சோம்பலா அப்படியே படுத்துக்கிடணும், ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அப்படியே சொகுசா உலகத்தில் வாழ நான் விரும்பலை. அப்படியாப்பட்ட லைஃப் எனக்கு வேண்டாம். சிலர் சோம்பலாக வாழ்க்கை வாழுவார்கள். அந்த வாழ்க்கை வந்து எல்லாம் இருந்தாலும் சோம்பலாக வாழக்கூடாது. அவனுக்கு என்ன எல்லாம் இருக்குது அப்படி கிடையாது. அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா, சோம்பல் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா? நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த உலகத்தில் அதிக பாரத்தை சுமக்கிறோம். நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, நிறைய கடமைகள் இருக்கிறது. ஆனாலும் அதுக்காக நம்ம செத்து போகணும்னு நினைக்கல. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நம்ம ஜீவிக்க வேண்டும். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக இந்த போர்வை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த வசந்த மறுபடியும் வாசிக்கலாம்.
மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக
இதோ மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும்.
ஆமென்.
அதனால நம்ம மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக இந்த போர்வை தரித்து கொண்டவர்களாக இருக்க விரும்புகிறோம். இந்த மாம்சத்துல இந்த சரீரத்தை தான் வாழணும். இந்த சரீரத்தில் பல விதமான பலவீனங்கள் இருந்தாலும் இந்த சரீரத்தில் தான் நம்ம வாழணும். ஒரு நாள்ல ஆண்டவர் இந்த சரீரத்தை என்ன செய்வார் என்றால், ஜீவனானது இந்த மரணத்தை விழுங்கிரும். ஹல்லேலூயா. இந்த பாடியை வந்து அப்படி சேஞ்ச் பண்ணும் வரைக்கும் நம்ம ஜீவனானது, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். இந்த சரீரம் விழுங்கப்பட வேண்டும், ஜீவன் வந்து அதை விழுங்கிரும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம தரித்திருக்கணுமே இல்லை, நம்ம சூசைட் பண்ணக்கூடாது. உலகத்திலே போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம சூசைட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து போர்வை களைந்து போடுவது தான் சூசைட் பண்ணுவது. அப்படி தற்கொலை செய்யக்கூடாது என்று நம்ம பார்க்கணும். கத்திருந்த காலத்திலே முத்திரைகளை திறந்து தேவரசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். எதற்காக? நம்ம அந்த உலகத்துக்கு போறதுக்காக, நான் அந்த மகிமையை பெறுவதற்காக. ஆமே. உலகத்திலே நாம் தாய் தப்பன் மூலமாய் பிறக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பேர்த், மாம்ச பிறப்பு, பாவ பிறப்பு, பின்பு நம்ம நியூ பேர்த் அடைகிறோம், மறுபடியும் பிறக்கிறோம். இதோ நம்முடைய ஆத்மாவானது உயிர்ப்பிக்கப்படுகிறது, வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதன் பின்பு நம்ம வந்து நம்முடைய இன்வர்ட் மேன், நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அது புதுப்பிக்கப்பட்டு அது வந்து பரிபூர்ண மனிதனுடைய அளச்சை அடைகிறது, மெச்சூரிட்டி அடைகிறது. ஆமென். நாம இப்பொழுது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்.
நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஒரு நாளிலே வந்து நம்ம தரிசித்து நடப்போம். We walk by faith, not by sight. இப்போ வந்து விசுவாசித்து நடக்கிறோம். காணாத ஒன்றை நம்ம நம்பி ஜீவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவன் விசுவாசிக்கிறோம். ஓ, நமக்காக ஆண்டவர் ஒரு பரலோக ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நமக்கு பாடி சேஞ்ச் வரும். இயேசுவை ஒரு நாளிலே சந்திப்போம். அவரோடு கூட நித்திய காலமாக ஆளுகை செய்வோம். எல்லாத்தையுமே நம்ம பிலீவ் பண்றோம். இப்பொழுது நம்ம விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், நம்முடைய வியாதியை சுகமாக்குவார், நம்முடைய தேவையை சந்திப்பார், நம்முடைய துக்கமான சூழ்நிலையை சந்தோஷமான சூழ்நிலையாய் மாற்றுவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாசித்து நடக்கிறோம். ஒரு நாளிலே தரிசித்து நடப்பனா இயேசுவை நேர் நேரா பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த பேரலல் வேர்ல்ட், இதை போல இன்னொரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தை நம்ம பிரவேசிப்போம். அங்கே நமக்கு ஹவுசஸ் இருக்கிறது, மேன்ஷன், மாளிகை இருக்கிறது. நம்ம அதுல வாழுவோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். எல்லாமே பார்ப்போம், பார்த்து தான் நடப்போம். அப்பொழுது விசுவாசம் கிடையாது. இந்த விசுவாசமானது முடிவு ஏற்படும். ஆனால் வந்து ஒரு நாளிலே நம்ம எல்லாத்தையும், நம்ம விசுவாசித்த எல்லாத்தையும் கண்ணால பார்க்க போறோம். ஆமே. We are absent from the Lord. இப்பொழுது நம்ம கர்த்தரிடத்தில் குடியிறாதவர்களாய் இருக்கிறோம். அப்படி குடியிறாதவள் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். We are absent from the Lord. தேவனத்திலிருந்து நம்ம இப்பொழுது ஆப்சன்ட் ஆயிருக்கிறோம். அதனால உலகத்துல நம்ம வந்து என்னச்சென்றால் ஆப்சன்ட் ஃப்ரம் த லார்ட். நான் நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமே. எனக்கு போல, இதோ அந்த எலியா போல, ஒரு நாளிலே நம்ம வந்து பிரசன்ட் வித் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப ஆப்சன்ட் ஃப்ரம் தி லார்ட், பின்பு பிரசன்ட் வித் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நம்ம இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்ப அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆனா நம்ம கண்ணால பார்க்க முடியல. ஒரு மனுஷனுடைய பலம் எது? கர்த்தர் அந்த மனுஷன் கூட இருக்கணும். எத்தனை விரோதிகள் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவனுக்கு சத்துருக்களவன் வீட்டாரே என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. மெசேஜில் இருக்கவங்க தான் நமக்கு விரோதமாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் என்றால் அவங்களால ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒருவனுக்கு சத்துருக்களவன் வீட்டாரே. அப்படிதான் உலகம் இருக்கிறது. ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஒருவன் எலக்டா இருப்பான் என்றால் அவனை மற்றவர்கள் பகைப்பார்கள். என எனத்தோடு சேரும். அதனால அவங்க வந்து அவிசுவாசிகளா இருப்பதனால, பாவனை விசுவாசிகளா இருப்பதனால உண்மையான எலெக்ட் பீப்புள் அவங்க பகைப்பார்கள். அது நமக்கு நல்லாவே நமக்கு தெரியும். ஆனா எதுவுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார் என்றால் யாரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நமக்கு ஸ்ட்ரென்த்தே அவர் தான். ஹல்லேலூயா. எல்லா நம்மளால நம்ம தைரியமாய் இருக்கிறோம். இந்த உலகத்திலே நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம். நம்ம ஆப்சன்ட் ஃப்ரம் த லார்ட். ஆனாலும் கூட என்ன செய்யணும்னால், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்ம விசுவாசத்துல இருக்கும் பொழுது நம்ம தைரியமாகவே இருக்கலாம். ஆமே. இவ்வளவு இந்த வசனத்தை குறித்து உனக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். இப்பொழுது சில உதாரணங்களை சொல்லி நான் வந்து பிரசங்கத்தை முடிக்க போறேன். வாசித்த வசனங்களுக்கு வேர்ட் பை வேர்டா இவ்வளவு நேரம் நீங்க விளக்கத்தை கேட்டிருக்கிறீங்க. நாம யார் என்று அறிய வேண்டும். நம்ம லைஃப் எப்படி, இந்த உலகத்தில் நம்முடைய லைஃப் என்ன என்று அறிய வேண்டும். கர்த்தர் நமக்குள்ள ஏதோ பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் விசேஷமான சம்திங் இன்சைட் ஆஃப் யூ தட் வுட் கம் டு லைஃப். அது வந்து ஜீவனை அடைகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதுதான் மறுபிறப்பு. நம்ம அம்மா அப்பாவை நம்ம தெரிந்து கொள்ளல, நம்முடைய ஃபேமிலியை நம்ம தெரிந்து கொள்ளல, நம்முடைய கலர், சிலர் கருப்பா இருக்கிறாங்க, சிலர் சிவப்பா இருக்கிறாங்க, நம்ம கலரை நம்ம தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் நம்ம கருப்பா இருக்கணும்னு உண்டாக்குனா அதுக்காக சந்தோஷப்பட வேண்டியதுதான். சிலர் வந்து பிளாக்கா இருக்கிறாங்க, சிலர் வந்து நல்லா கலரா இருக்கிறாங்க. கத்தருக்கு சோத்திரம். இந்த கலரை நம்ம தெரிந்து கொள்ளலையே, நம்முடைய ஜாதியை நம்ம தெரிந்து கொள்ளல, நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று நம்ம தெரிந்து கொள்ள ஆண்டவர் தான் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் யூ ஹேட் நோ சாய்ஸ், இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளல, கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் தான் நீங்க பிறக்கணுங்கிறத இந்த காலத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளல. இட் இஸ் எ பிளான் ஃபார் யூ. ஹல்லேலூயா. காட் ஹேஸ் எ பிளான் ஃபார் யூ. கர்த்தருக்கு ஒரு பிளான் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்கும். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஃபேமிலியில கொண்டு வந்திருக்கிறார், எனக்கு ஒரு பாடியை கொடுத்திருக்கிறார். அந்த பாடி பிளாக்கா இருக்கலாம் அல்லது ஒயிட்டா இருக்கலாம், ஏதோ ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், இந்தியா தேசத்துல கொண்டு வந்திருக்கிறார். God has a plan for you. ஆமே. உங்களுக்கு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் உங்களுக்குள்ள பிளேஸ் சம்திங், உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிளேஸ் பண்ணி இருக்கிறார். அதுதான் ஆட்ரிபியூட், அதுதான் ஜீன் ஆஃப் God. தேவனுடைய ஜீவ வித்து நமக்குள்ளே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குள்ளே ஆண்டவர் பிளேஸ் பண்ணல. நிலத்துல முதலாவது விதைய போட்டிருக்கணும். விதைய போட்ட பிறகு தண்ணி ஊத்துனா முளைக்கும். நிலத்துல விதைய போடாம தண்ணியை கொண்டு நிறைய ஊத்துனா எங்க முளைக்கும்? உள்ளதான் விதை இல்லையே. அதே போல சிலருக்கு நீங்க 1000 நேரம் சத்தியத்தை சொல்லுங்க, மணிக்கணக்கில் சத்தியம் சொல்லுங்க, அது ஒரு நாளும் ரச்சிக்கப்படாது. சர்ச்சுக்கு வா வான்னு சொல்லுங்க, அது சர்ச்சுக்கு வரவே செய்யாது. ஏன்னா உள்ள ஆண்டவர் பிளேஸ் பண்ணல. என்ன நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அது வளர்ந்து வருது, அது கனி கொடுக்குது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு உள்ள பிளேஸ் பண்ணலையே. நீங்க எத்தனை முறை சத்தியம் சொல்லுங்க. சில கிறிஸ்தவங்களுக்கு சொல்லி சொல்லி நமக்கு வெறுப்பா மாறிடும். ஏறவே செய்யாது. மண்டையிலும் ஏறாது, அவங்க ஹார்ட்லயும் அது ஏறாது. முதலாவது மண்டையில் ஏறினா தானே அது ஹார்ட்டுக்கு வரும். முதல்ல இன்டலெக்சுவல் ஃபெய்த் வந்தால் தான் பிறகு ரியல் ஃபெய்த் வரும். இது ஒன்றுமே ஏறாது. ஆனால் அவங்க பக்தியாக இருப்பாங்க. பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் உனக்குள்ள அந்த ஜீன் ஆஃப் லைஃப்பை பிளேஸ் பண்ணலை. உனக்குள்ள அந்த வித்து இல்லை. வித்து இல்லாமல் நான் எவ்வளவு தண்ணி ஊற்றி என்ன பிரயோஜனம்? நீ வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பெண், நீ சபிக்கப்பட்ட ஒரு மனிதன். உனக்குள்ள ஆண்டவர் அந்த ஜீன் ஆஃப் லைஃப் பிளேஸ் பண்ணல, எனக்குள்ள ஆண்டவர் பிளேஸ் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தையை கேட்டோடனே ஆத்மா உயிர்ப்பிக்கிறது. இதுதான் டிஃபரன்ஸ். அது நீ பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய பக்தியா இருக்கலாம், என்ன பிரயோஜனம்? உனக்குள்ள அந்த கிரேஸ் இல்லை. ஆண்டவர் அந்த ஜீனை பிளேஸ் பண்ணல. சம்திங் பிளேஸ் இன் அவர் ஹார்ட். ஹல்லேலூயா. வி ஆர் ப்ரீ டெஸ்டினேட்டட் பீப்புள். ஹல்லேலூயா. வி ஆர் அன் எட்டர்னல் ஆட்ரிபியூட் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. God has a plan for you. Amen. இப்ப சுவாமி வேலை நம்ம பைபிள பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 3 அதிகாரத்தில் நம்ம சுவாமி வேலை குறித்து வாசிக்கிறோம். 3 அதிகாரம் 8-10 வாசிக்கலாம்.
கர்த்தர் மறுபடியும் 3வது விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான்.
சாமுவேலும் ஏலியும் படுத்திருக்கிறாங்க. ஒருவேளை நடுமத்தில் ஒரு சிவர் தான் இருக்கலாம். இந்த படத்தில் அவன் படுத்திருக்கலாம், அந்த படத்தில் அவன் படுத்திருக்கலாம். கர்த்தர் ராத்திரியில வந்து சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுகிறார். உடனே அந்த அவன் எழும்பி போயிட்டு ஏலிட்ட போய், என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். இல்லப்பா, நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் அங்க சத்தம் கேக்குது, சாமுவேலே சாமுவேலே, சாமுவேல் சாமுவேல் கூப்பிடும் பொழுது. உடனே அவன் ஏலிட்ட போறான், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா, நான் உன்னை கூப்பிடலப்பா படுத்துக்க. 3வது முறையும் இதை கர்த்தர் கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும் பொழுது. அது மறுபடியும் அவன் ஏலிட்ட போகும் பொழுது ஏலி இப்பொழுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறான், கர்த்தர் வந்து சாமுவேலை கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. வேற யாரும் ராத்திரியில நாங்க என்ன தவிர இங்க யாரும் இல்லை. ஆனா அவன் காதுல வந்து சாமுவேலே சாமுவேலேன்னு கேக்குதுன்னா கர்த்தர் தான் அவனை கூப்பிடுகிறார். அப்படியானால் இப்பொழுது நீ என்ன செய்யணும்? நீ அவனுக்கு சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும் பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நீ சொல். ஹல்லேலூயா. ஸ்பீக் லார்ட் ஃபார் தை சர்வன்ட் ஹியர் இட். நீ விதமான ஒரு ஜபத்தை சொல்லி கொடுக்கிறான். உடனே நாலாவது முறையும் வந்து கர்த்தர் மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே கூப்பிடும் பொழுது அவன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ராத்திரி முழுவதும் வந்து அந்த சாமுவேல்கிட்ட, சின்ன சாமுவேல்கிட்ட, அந்த பக்கத்தில் படுத்து கிடக்கிறான அவன் கதையை தான் பேசுகிறார். அந்த ஏலி தன்னுடைய பிள்ளைகளை இளக்காரமாக வளர்த்துருக்கிறான், ஆவிக்குரிய பிரமா வளர்க்கலை, அதனால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது, நான் வேறொரு ஆசாரியனை எழுப்பப் போகிறேன் அப்படி என்று அவனுடைய காரியத்தை பற்றி தான் இவர்கிட்ட பேசுகிறார். சின்ன பையன்கிட்ட பெரிய மனுஷனுடைய காரியத்தை பேசுகிறார் ஆண்டவர். பக்கத்தில் அவன் படுத்து கிடக்கிறான், அவனுக்கு காதையே கேட்கலை. ஆண்டவர் சாமியலே சாமியலும் கூப்பிடுதும் அவங்க அதில் கேட்கலை. அவனுக்கு காது நல்லா தான் கேட்கும், ஆவிக்குரிய அந்த இயஸ் அவனுக்கு இல்லை. அதனால அவன் சூழித்து போய் அவன் படுத்து கிடக்கிறான், வயசானவனாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஊழிய செய்ததான் செய்தான், ஆனால் இப்பொழுது அவன் ஓல்ட் ஆகிவிட்டான், அவனுக்கு அந்த காதே அவனுக்கு கேட்கலை. அந்த சாமியலுக்கு எல்லாம் கேட்குது. ஹல்லேலூயா. காலையில் எழும்பி கர்த்தர் உன்ட்ட என்ன சொன்னார்? இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது நல்ல காரியம் கிடையாது, சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமியில் எவ்வளோ அடம் பிடிச்சாலும் நீ கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அந்த ஏலி பிடியா பிடிச்சதுனால எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவனுடைய குடும்பத்துக்கும் அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் வருகிற அழிவை கர்த்தர் முன்னக்கூட்டியே சொல்லிவிட்டார். அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? ஆண்டவர் மேலே கோபப்படலை, அவர் கர்த்தர், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அதான் அவனும் ஒரு உண்மையான ஆசாரியன்தான். மிஸ்டேக், லைஃப்பில் மிஸ்டேக் ஆகிப்போச்சு, குடும்பத்தை பிள்ளைகளை சரியாக வளர்க்கலை, அதனால் அவனுக்கும் விதமான காரியங்கள் வந்தது. ஆனால் அவன் என்ன சொன்னால், ஒரு தப்பு செய்யலை, அவர் கர்த்தர், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. பாருங்கள், சாமுவேலை ஆண்டவர் சிறு வயசில் அழைத்தார். ஹல்லேலூயா. ஹி கேம் டு ஹிம் ஆஸ் அ சைல்டு. அவனை வந்து சின்ன வயசில் அழைத்தார். அப்பொழுது அவனுடைய சோல் வீப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் அவனுக்குள்ளே பிளேஸ் பண்ணியிருக்கிறார். எட்டர்னல் அட்ரிபியூட் அங்க இருக்கிறது, அந்த ஜீன் ஆஃப் காட் அவனுக்குள்ள இருக்குது, விதையானது அங்க உள்ள இருக்கிறது. ஆனா இப்பொழுது கர்த்தர் அவனை அழைக்கும் பொழுது அந்த அவனுடைய வித்து உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆமென். அதே போல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவனுக்குள்ள வித்து ஆண்டவர் பேஸ் பண்ணி இருக்கிறார். 75 வயசு ஆகும் பொழுது அவனுடைய வித்து உயிர்ப்பிக்கப்பட்டது. 75 வயசு ஆகும் பொழுது, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்பொழுது அவனுக்கு 75 வயசுல அவன் பிறக்கும் பொழுதே அந்த ஜீன் ஆஃப் லைஃப் அங்க பேஸ் பண்ணி இருக்கிறது. ஆனா 75 வருஷம் அது உறக்க நிலையில இருக்கிறது, டார்மென்ட் ஸ்டேட்ல இருக்கிறது, அம்னீசியாவில் இருக்கிறது. இப்பொழுது அந்த உறக்க நிலையில இருந்து அந்த வித்து உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமே. மோசஸுக்கு எப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டது? 80 வயசு ஆகும் பொழுது, 80 இயர்ஸ் ஆகும் பொழுது கர்த்தர் அவனுடைய அந்த அவனுக்குள்ள பிளேஸ் பண்ணுங்க ஜீவனை உயிர்ப்பித்தார். நீங்கள் தேவனுடைய நித்தியமான சிந்தை, அழிந்து போற மக்கள் கிடையாது, நம்ம நித்தியமான மக்கள், நித்தியமான சிந்தை. ஹல்லேலூயா. அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஏற்ற வேளையில வார்த்தை வரும் பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டது. என்னைக்கு ஆண்டவர் இளம் வாலிப பிராயத்திலே என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டது, அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். வயசான பிறகு நான் ரட்சிக்கப்படுவதை காட்டிலும் நான் இளமையாய் இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டது நல்லது. ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பித்தார். இப்பொழுது அது வளர்ந்து கொண்டிருக்கிறது, அது ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைகிறது. ஹல்லேலூயா. பால் ஆண்டவர் ஆண்டவர் அவனுடைய வாலிப நாளிலே பால் ஆண்டவர் சந்தித்தார். சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துறாய் என்று சொன்னார். பிரதர் பிரணம் 1909 பிறந்தார். அப்பொழுதே அந்த வெளிச்சம் அந்த குழந்தை தலை மேல வந்தது. 1916 பக்கெட்ல தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து இதோ என்ன செய்யறார் என்றால் மூச்சு வாங்குதுன்னு அந்த மரத்தடியில நிற்கும் பொழுது கர்த்தர் அங்க மரத்துல இருக்கிறார். அவன் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவன் எப்ப மரத்தடிக்கு அவர் வருவார் என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் புயல் காற்றிலிருந்து ஆண்டவர் வந்து பிரணமோடு பேசினார். ஹல்லேலூயா. டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் ஸ்மோக், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனி வே. வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹேவ் அ மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அவருக்கு கேட்டது. அப்பொழுது அவருக்கு எத்தனை வயசு? 7 வயசு. அதன் பின்பு 1933 கிட்டத்தட்ட 24-25 வாலிபனாக இருக்கும் பொழுது 500 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்பொழுது அந்த ஃபயர் பால் ஆஃப் ஃபயர் அங்கே ஸ்டார் வடியில் வந்தது. அதுலேருந்து ஒரு சத்தம் வந்தது. As John the Baptist for and my first coming, you are sent to for and my second coming. அப்பொழுது அந்த சத்தம் கேட்டது 1933. 1946 வருஷம் மே மாசம் 7ஆம் தேதியிலே அவர் என்ன செய்யறார் என்றால், அந்த குகையில போய் ஜெபிக்கும் பொழுது அங்கே அவர் கேட்ட சத்தமானது மனுஷனா வந்து நின்னது. அவர் பார்த்த அந்த வெளிச்சமானது மனுஷனா வந்து நின்றது. உன்னுடைய பிறப்பை குறித்தும் உன் வாழ்க்கையை குறித்தும் நீ புரிந்து கொள்ளவில்லை, அதை உனக்கு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நீ வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரியை உலகமெங்கிலும் கொண்டு செல்வாய். ஹல்லேலூயா. நீ ராஜாக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவாய். நீ சின்சியரா இருந்தா நாட் ஈவன் கேன்சர் ஸ்டாண்ட் பிஃபோர் யுவர் பிரேயர். ஹல்லேலூயா. பின்பு அவர் வேட்டைக்கு சொல்லும் பொழுது ரெயின்போவை பார்க்கிறார். ரெயின்போ அங்க இருக்கிறது. அது பக்கத்துல போகும் பொழுது நீ இதுக்கு வரைக்கும் வராத நெல்லு அப்படின்னு சொல்லப்படுது. அப்பொழுது அந்த ரெயின்போல இருந்து என்ன சத்தம் வந்தது? The Jehovah of the Old Testament is Jesus of the New Testament. Hallelujah. பழைய ஏற்பாட்டின் யெகோவா புதிய ஏற்பாட்டு. ஆண்டவர் ரெயின்போல இருந்து அவர்கிட்ட பேசுகிறார். பின்பு 1963 என்ன சொன்னால், அந்த கிளவுடு வந்தது. Hallelujah. 1950 அங்க பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது. ஆண்டவர் எவ்வளவு அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு. அவர் வந்து எட்டர்னல் attribute of God. Hallelujah. God has a plan for Brother Branham. Hallelujah. Devan vandu Branham ai kondundadhukku oru plan irukirathu. Adanalae andha manushanukku avar darshanam aanar. Ungalai kurichum enakkum enna kurichum Devanukku oru plan irundhanaal indha vaarthai anadhu ungalai sandhithirukirathu. Indha edathila vandu indha vaarthaiyai neenga kekkureenga. Ungalai kurichum Devanukku oru plan irukirathu. Hallelujah. Your life is pre-planned. உங்களுடைய வாழ்க்கையானது முன்னக்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நீங்க வந்து ஒரு எட்டர்னல் ஆட்ரிபியூட்டாக மாம்சத்திலே நீங்க வந்து வார்த்தையை பின்பற்றி உலகத்திலே சாட்சியா ஜீவிப்பீர்கள் என்று தேவன் உங்களை குறித்து ஒரு ப்ரீ பிளான் வைத்திருக்கிறார். அதுதான் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் 1946 வருஷம் மே மாசம் 7ஆம் தேதியிலே பிரதர் பிரணாமை சந்தித்து என்ன சொன்னார்? You were born to pray for the sick. வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிப்பதற்காக நீ பிறந்திருக்கிறாய். அப்பொழுது அவர் பாம்பேக்கு வரல, மெக்சிகோவுக்கும் போகல, எங்கேயுமே போகல, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் போகல. ஆனால் கர்த்தர் முன்னக்கூட்டியே சொல்லியிருக்கிறார், யூ வேர் பார்ன் டு ப்ரே ஃபார் த சிக், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நீ பிறந்திருக்கிறாய். சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா போகும் பொழுது லட்சக்கணக்கில் மக்கள் வந்தாங்க. 7 லோடு லாரி லோடு வந்து கட்டைகளை ஏற்றினார்கள். அந்த அளவுக்கு கட்டையை போட்டு எல்லாரும் நடக்கிறாங்க. ஒரு சிங்கிள் பிரேயர்ல 30,000 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. பாம்பே வரும் பொழுது 500,000 ஜனங்கள் பாம்பேக்கு வந்தாங்க. எவ்வளவு பேரே சுகமடைந்தார்கள், குருடர்கள் பார்வை அடைந்தார்கள். ஆண்டவர் முன்னக்கூட்டியே சொல்றாரு, 46 சொல்றாரு, நீ வந்து வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்க முடியாது பிறந்திருக்கிற. மெக்சிகோ போகும்பொழுது அங்க குருடன் சுகமாகிறான், செத்து போன குழந்தை உயிரோடு வருகிறது. இது அமெரிக்கா எல்லா இடத்துலையும் போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அந்த ஹீலிங் கிப்ட் ஆப்ரேட் பண்ணது. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் ஸ்காஃபர்ஸ் பரியாசக்காரர்களும் தோன்றினார்கள், எதிர்ப்பாளர்களும் தோன்றினார்கள். ஆனால் எதிர்ப்பாளர்களும் தோன்றி அவங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணும் பொழுது தீகதரிசி தேவனால் அபிஷேகம் பண்ண அவரை எதிர்த்து ஜெயிக்க முடியல. ஹல்லேலூயா. அதே போல பரியாசக்காரர்கள் தோன்றுவாங்க. இன்னைக்கு நம்ம தேவனுடைய வெளிப்பாடை போதிக்கிறோம், ஜனங்களை ரேப்சருக்கு ஆயத்தம் பண்றதுக்கு இதுதான் சத்தியம்னா அவங்கள போல நம்ம வர முடியுமா? நீங்க எங்க கூட சேரல, எங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் மோதிரம் போட்டுக்கிட்டு நீங்களும் தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது புரியாத புதிரை பேசிக்கிட்டடங்க. தீர்க்கதரிசி சொன்ன தலைப்பிலேயே நீங்க ஏதாவது ஒன்ன படிச்சு ஏதாவது ஒன்ன உளருங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. எனக்கு அப்படி பிரசங்கம் பண்ண விருப்பம் இல்லை. நான் தீர்க்கதரிசி கொடுத்த வெளிப்பாட்டை ஒரு தலைப்பின் கீழே வேத வசனத்தோடு பொருத்தி காமிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவங்க அவங்கள போலவே செய்யணும், நீங்களும் மோதிரத்தை போடுங்க அல்லது தாலியை போடுங்க அப்படின்னா நம்ம செய்ய முடியுமா? அதனால அவர் எங்க கூட சேரல, உங்க கூட எப்படி சேர முடியும்? நீங்க உலப்புறமா இருக்கிறீங்க, நீங்க அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கீங்க, வெளிப்பாடை கேட்ச் பண்ண தெரியல, சொன்னதை சொல்லுமா கிளிப்பில்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஈக்கலா இருக்கிறோமே. ஹல்லேலூயா. கூர்மையா பாக்குறோமே. We are an eternal attribute of God. God has a plan for you. என்னை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. The seed is quickened. Hallelujah. அது இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கிறது. அது வெளிப்பாட்டை பெற்று வளர்ந்துகிட்டு ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைகிறது. அதுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது அந்த சோலுக்கு, நான் அந்த சரீரத்தை இப்ப நான் பெற வேண்டும், நான் அந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. நான் உலகப்புறமா ஜீவிக்க விருப்பம் இல்லை. என் மனசு மாம்சம் விரும்பலாம், என்னுடைய மனசும் என்னுடைய மாம்சமும் உலகப்புறமா ஜீவிக்க விரும்பலாம், அது அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு போக விரும்பினாலும் நான் அதை வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கிறேன். அப்படி போகக்கூடாது. நம்ம அதை ஜெயிக்கிறோம், நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அதனால நமக்கு வந்து ஆண்டவர் அவிதமாய் தந்திருக்கு சொல்லியிருக்கிறார் பிரதர் பிரணாம். ஒரு நோக்கத்தோடு அவரே ஆண்டவர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது நிறைய ஸ்காஃபர்ஸ் தோன்றினாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணவங்க, கமெண்ட் கொடுக்குறவங்க இருந்தாங்க. அதனால இது அணில் வந்து சேட்டர் சேட்டர்னு சத்தம் போடுது, காதுக்கு எரிச்சலா இருக்கு. எப்பவுமே அதே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஈகிள் மேல பறக்கணும். ஹல்லேலூயா. இந்த சத்தெல்லாம் அந்த சத்தத்துக்கு மேல பறக்கும். மெசேஜில் இருக்கிற பாஸ்டரை சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் பாஸ்டர் அப்படி, உங்கள் பாஸ்டர் இப்படிம்பாங்க. நீங்கள் எல்லாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருங்க, நாங்கள் மேலே பறக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஈகிள், நாங்கள் அணில் போல கீச்சு 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 சேட்டர் சேட்டர்னு சத்தம் போடுறதில்லை. பிரணா அந்த அழகாக அந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கிறார். அந்த ஈகிளுக்கு வெறுப்பாய் போச்சு, இவங்க சொல்கிற காரியங்கள் வெறுப்பாய் போச்சு. அதனால் அது என்ன செய்யணும்னா இவங்களை விட்டு விலகிருது. இந்த இடத்துல இருந்தா அந்த சத்தத்தை கேட்டுக்கணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம மேல பறக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய உன்னத நிலைமையை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. குறை சொல்றவங்க சொல்லிட்டு இருக்க போறாங்க, அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஹல்லேலூயா. இல்ல மோசஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது மோசஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணினான். என்ன ரெஃப்யூஸ் பண்ணினா? பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தான். அந்த பெயர் எடுக்க எல்லாரும் விரும்புவாங்க, இவன் அதை வெறுத்தான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:24-25 வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு
அடுத்த வசந்தை வாசிக்கலாம்.
இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம்.
ஒருத்தனுக்குள்ள ஒரு பவர் இருந்தா தான் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியும், ரெஃப்யூஸ் பண்ண முடியும். ஆசை காட்டினோடனே அடன அடே அப்படி மயங்கி போயிருதா? இவனுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இல்லை. நம்மகிட்ட எதிர்ப்பு சக்தி வேணும். மோசத்துக்கு அந்த பவர் ஆஃப் ரெஃப்யூஸ் அது அவனுக்குள்ள இருந்தது. ரெஃப்யூசிங், த பவர் ஆஃப் ரெஃப்யூசிங் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்ததுனால அதை அவன் எதிர்க்க முடிஞ்சது. பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். அவங்க அவனை எடுத்து வளர்க்கிற அந்த பார்வோனுடைய குமாரத்தி வந்து அந்த அவங்க அப்பா தான் ராஜாவா இருக்கிறார். அவங்க அப்பா தான் பார்வோன், அவளுடைய அந்த பார்வோனுடைய குமாரத்தி. இவன் வந்து பார்வோன் குமாரத்தின் மகன். சொல்ல போனா இவன் இந்த தாத்தா தான் வந்து பார்வோன். அதனால இவன் வந்து பார்வோனின் குமார்த்தியின் மகன். உங்க தாத்தா என்ன? உங்க தாத்தா எகித்துக்கே ராஜா. உலகத்துல அன்னைக்கு ஐஸ்வர்யம் எகித்துல தான் இருந்துச்சு, எல்லா டைமண்ட்ஸும் எல்லா கோல்டும் அங்கதான் இருந்துச்சு. நீ ஒரு மெசேஜ்ல சொல்லியிருக்கிறேன், மண் பீசர் இவனுக்கு கோல்டு கணக்கு ரத்தன கற்களே பார்த்தது கிடையாது, நிறைய வாரி கட்டிக்கிட்டு வராங்க. எப்படி எகித்து அவ்வளவு ரிச்சா இருந்துச்சு? அதனால அங்க எகித்து எல்லாருமே என்ன பேர் எடுக்காங்க? நாங்க வந்து அவங்க மகன் இவங்க மகன் சொல்றதுக்கு, அந்த மினிஸ்டருடைய மகன், நாங்க ராயல் ஃபேமிலி, நாங்க வந்து அப்படின்னு சொல்ல விரும்ப. இவன் அந்த மாதிரி ராயல் ஃபேமிலிங்க சொல்றத விரும்பல, அந்த மண் பிசைலோடு தன்னை அடையாளப்படுத்தினான். ஹல்லேலூயா. பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். 25 அநித்தியமான பாவ சந்தோஷம், பிளஷர் ஃபார் எ சீசன். இந்த உலகத்தில் இருக்க சந்தோஷம் இல்லை, கொஞ்ச நேரம் தான். ருசி வந்து நாக்கில் இருக்க வரைக்கும் தான் ருசி. இப்போ நான் தொண்டை விட்டு இறங்கிட்டுனா ஒன்றுமே கிடையாது. தொண்டை நாக்கில் இருக்க வரைக்கும் தான் ஒரு சாப்பாட்டு ருசி தான், அவ்வளோ நேரம் தான் அது. அதே போல் நம்ம கண்ணால் காண்பதும் இதை எல்லா விதமான உலக சந்தோஷங்கள் ஆசா பாசங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் தான், 5 நிமிஷம் தான் அந்த சந்தோஷம். எல்லா பாவங்களும் குடி வந்து அவன் போதையில் இருக்க வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம் இருக்கும். அந்த போதை போச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி அவங்க டாஸ்மார்க் கடையை தேடி ஓடுவான். இதெல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷம். நம்ம நித்தியமான சந்தோஷத்தை பெறும் அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தில் மயங்கி போயிடுவாங்க. இவன் அதை ரெஃப்யூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. இவனுக்குள்ள அந்த ஃபெய்த் இருந்தது. அதே போல் உலகத்தில் நம்ம சுற்றி எல்லாமே இருக்க தான் செய்யுது, என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறது, பொழுதுபோக்குற காரியங்கள் இருக்கு, நம்மளாதான் ரெஃப்யூஸ் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஃபெய்த் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கலும் கிறிஸ்துவின் நித்தமாறு நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. டைமண்ட்ஸ் கோல்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எகிப்து வந்து சூப்பர் பவர் கண்ட்ரியா இருக்கிறது, ரிச்சஸ்ட் கண்ட்ரியா மோசஸ் காலத்துல இருக்கிறது. எல்லா ரத்தன கற்களும் 12 ரத்ன கற்கள் இங்க இருக்கிறது. எகிப்துல ராஜாவில் பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. இதெல்லாம் வெறுத்துட்டு தே கிறிஸ்துவின் நிமித்தம் அவரின் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாத்தீங்களா, இதான் வந்து எதுனா பை ஃபெய்த். உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நீங்க அந்த உலகத்தினுடைய காரியங்களை ரெஃப்யூஸ் பண்ண முடியும், அதை நீங்க ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அல்லது அதுல மயங்கி விழுந்துருவீங்க. அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்துல மனுஷன் விழுந்து போவான். வீடியோ கேம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே இருக்கணும், மயங்கி விழுந்து போறது வந்து உனக்கு விசுவாசம் இல்லை. உனக்கு பவர் ஆஃப் ரெஃப்யூசிங், அதை வெறுக்கிறதுக்கு உனக்கிட்ட பவர் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, நீ அதுல விழுந்து போற. அதுதான் அர்த்தம். அப்ப நீ மோசஸ் கிடையாது. மோசஸ் அதெல்லாத்தையும் வெறுத்தான். ஹல்லேலூயா. அவன் அந்த பார்வோனின் குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். பின்பு அவன் என்ன, நான் பார்வோனின் குமார்த்தியின் மகன் அல்ல, பார்வோன் குமார்த்தியை எடுத்து வளர்த்திருக்கிற என்னுடைய உண்மையான அம்மா வந்து ஜோசிப்பத்து, என்னுடைய அப்பா அம்ராம் அன்று ரியலைசேஷன் வந்தது. அதன் பின்பு அவன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு என்ன ரியலைசேஷன் வந்ததுன்னா, நான் பார்வோனின் குமார்த்தியின் மகனும் கிடையாது, நான் அம்ரான் ஜோசிபத்தினுடைய மகனும் கிடையாது, ஐ அம் தி சன் ஆஃப் தி கிரியேட்டர், சிசிகத்தருடைய மகன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு? எங்க அம்மா அப்பா சரி சுவாப அன்பு நமக்கு வேண்டியதுதான், தாய் தப்பனை நம்ம கனம் பண்ணணும். ஆனா நம்ம என்ன ரியலைஸ் பண்ண வேண்டும் என்றால், நான் வந்து என்னுடைய ஃபாதர் என்னுடைய மதர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஹிஸ் ஃபாதர் வாஸ் கிரியேட்டர், he could create flies and frogs. அப்படி அவனுக்கு ரியலைசேஷன் வரும் பொழுது அவன் வந்து கிரியேட் பண்ணினான். வண்டுகள் உண்டாக்கிறதுனா வண்டு வந்தது, தவளை உண்டாக்கிறது தவளை வந்தது, அவன் ஒரு கிரியேட்டராக மாறினான். என்னுடைய அப்பா வந்து கிரியேட்டர். ஹல்லேலூயா. நீங்களும் கிரியேட் பண்ண முடியும். ஆமென். நீங்க உங்களை சுற்றிலும் ஒரு நல்ல கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண முடியும். உங்க வீட்டில் ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண முடியும். உங்க வீட்டில் கிறிஸ்தவ சூழலை ஏற்படுத்த முடியும். சண்டைகளும் சச்சரவுகளும் கூக்கரலும் உங்க வீட்டில் இல்லாதபடி நீங்க சமாதானமான சூழலை ஏற்படுத்த முடியும். யூ ஆர் எ கிரியேட்டர். ஹல்லேலூயா. அவனை குறித்து ஒரு பிளான் இருக்கிறது என்று அவன் அறிந்து கொண்டான். ரெஃப்யூஸ் டு என்ஜாய் தி வேர்ல்ட்லி திங்ஸ். அவங்க கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹலோ. மோசஸ் லைஃப் வந்து மோசஸ் லிவிங் இன் எஜிப்ட், மோசஸ் லிவிங் இன் வில்டர்னஸ். எகிப்திலே 40 வருஷம் இருந்தான், வனாந்தரத்திலே 40 வருஷம் எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகும் பொழுது, என்னுடைய ஜாப் வந்து ஆடு மேய்க்கிற வேலை கிடையாது, நான் ஒரு அகதி போல இங்கே வந்து ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கேன், என்னுடைய வேலை வந்து என்ன கத்தை தெரிந்து கொண்டது, தேவனுடைய ஜனங்களை விடுவித்து அவர்களை வழி நடத்தி அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு சொல்வது. ஹல்லேலூயா. அந்த ரியலைசேஷன் வந்து பார்சியல் ரெவலேஷன் வந்து இது மாதிரி பெர்ஃபெக்ட் ரெவலேஷன் வந்து விட்டது. அவங்க அம்மா சொன்னாங்க, நீ பறக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் வந்தது, நீ இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பாய் என்று அவங்க அம்மா சொன்னாங்க. இப்பொழுது அவனுக்கு அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வந்து விட்டது. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களை அவன் வழி நடத்தினான். ஆமென். எல்லாமே அவன் பண்ண தீர்மானம் தான். அவன் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தான். இன்னைக்கு நம்ம ஒரு என்ன ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்திருக்கோம், யாரு என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, என்ன மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க, நல்லாவே வாழ்ந்துட்டு போறாங்க, சந்தோஷம்தான், நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருந்தா சந்தோஷம்தான். ஆனா நான் வந்து என் வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்க உங்க வழியில நீங்க போங்க, ஆனா என்னைய வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. நான் கல்வரி டேபர்நாக்கில் போவேன், அங்கே வார்த்தையை கேட்டு நான் வார்த்தையில் வளர்ந்து நான் ரேப்சரில் போகணும், அதுதான் என்னுடைய கொள்கை. நீங்கள் வேணா எப்படி வேணாலும் போங்க, ஆனால் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதங்க. அந்த மாதிரி சொல்லிட்டா பிசாசு விலகி போயிடும். இவன் இவ்விதமான ஒரு தீர்மானம் பண்ணினான். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தீர்மானம் பண்ணினான். அவனுக்கு வந்து பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன் அங்கே வந்தது. அவன் என்ன சொன்னால், பின்பு அவன் நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 17 அதிகாரத்தில் அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த அந்த மறுரூப காட்சியிலே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு பக்கத்துல மோசஸ், இன்னொரு பக்கத்துல எலஜா, இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய சலாக்கியம். அவனுக்கு குளோரிபிகேஷன் வந்தது, அவன் அந்த பிளேஸுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. இந்த கூடாரத்திலிருந்து அந்த கூடாரத்துக்கு போயிட்டான், இந்த வேர்ல்ட்ல இருந்து அந்த வேர்ல்ட போயிட்டான், ஜீசஸோடு முகமுகமாக பேசுகிறான். ஆமென். ஒரு காலத்துல அவனுடைய லைஃப் வந்து ஃபிகிட்டிவ் லைஃப் ஆயிருந்தது. மாமனார் வீட்டுல போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். இதா பின்பு அவனுக்கு அந்த ரியலைசேஷன், ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவன் வாழ்க்கையில எதற்காக தேவன் அவனை உலகத்திலே கொண்டார், எட்டர்னல் அட்ரிபியூட்ஸ் எக்ஸ்பிரஸ் இன் ஃப்ளஷ், நித்திய சிந்தையாக இருந்தவன், அவன் மாம்சத்துல எதற்காக வந்தான், அந்த பிளானுடைய பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன் வந்த பிறகு அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார். கடைசி அவனை எங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவோடு மறுரூப மலையில புதிய ஏற்பாட்டிலே அவனை பார்க்க. இவ்வளவு பெரிய சலாக்கியம், குளோரிபிகேஷன் அடைஞ்சு விட்டான், அவன் குளோரிஃபைடு லேண்டுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. இதுதான் மோசஸுடைய லைஃப் நம்ம பார்க்க. வாக்கிங் பை ஃபெய்த், லுக்கிங் ஃபார் த அன்சீன், விசுவாசத்தில் நடந்து காணக்கூடாத உலகத்துக்கு அவன் போய்விட்டான். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு ரெண்டு மூணு உதாரணத்தை பார்த்து முடிச்சு விட போகிறோம். ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவரை ஒரு ப்ராஃபெட் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். ஒரு நாள்ல அங்க இவர் வந்து அடிக்கடி மனைவி பிள்ளைல விட்டுட்டு போயிருவார். வீட்டுல வந்து ஒரே வந்து போராட்டம் ஆயிப்பட்டு எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு விட்டது. அவர் வீட்டை கவனிக்கிறதே இல்லை. அல்ல, வீட்டுக்கு வரும்பொழுது எல்லாமே பாத்திரங்கள்லாம் அப்படி கிடக்குது, வீடு அலங்கோலமா கிடக்குது. அதன் பின்பு அவர் மனைவியை தேற்றுகிறார். மனைவியை தேற்றிட்டு, வா நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே காரில் போயிட்டு வரலாம் அப்படின்னு மனைவியை ஏற்றிக்கிட்டு மலை பாதை வழியாக மலையில் அவர் கார் ஓட்டிக்கிட்டு மனைவி கூட பேசிக்கிட்டே போகிறார். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு போன பிறகு அவர் வந்து மனைவிக்கிட்ட பேசலை. அப்பொழுது பேசாமல் அமைதியாக இருக்கிறார். வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. பால்மர் வேம் வாம் என்ற செய்தி, லோக்கஸ் கேங்கர் வாம் என்ற செய்தி, 53rd verse 6th month 12th கொடுத்த செய்தியில் பிரதான் சொல்றாரு. பேசிக்கிட்டே போனவர் திடீர்னு அமைதியெல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன மேட்டர்னு கேட்டா, ஒரு 5 நிமிஷம் நீ கொஞ்சம் அமைதியா இரு, யூ செட் சோ குவைட் ஃபார் 5 மினிட்ஸ் என்று சொல்லுகிறார். இப்போ கார் வந்து மலை உச்சியில போயிட்டு இருக்கு, அது அப்படியே மலையை சுத்தி சுத்தி மேலே ஏறிக்கிட்டு இருக்கு காரு. இவர் வந்து என்ன, அந்த கண்ணாடியை பார்க்கிறார், அந்த விண்ட்ஷீல்ட பார்க்கிறார், அங்க ஒரு தரிசனம் வந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. சொல்ல போனா கார் அந்த நேரத்தில் அவர் ஓட்டல, பரிசுத்தாவியானவர் ஓட்டுகிறார். ஹல்லேலூயா. கார் ஓட்டுறதே மறந்துட்டாரு. மனைவிட்டு 5 நிமிஷம் நீ சும்மாயிரு, கொஞ்சம் அமைதியாரு. அவர் அந்த தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனம் என்ன வருது, அந்த கண்ணாடியில வருது. என்ன தரிசனம், பாஸ்வர்த் வந்து சுகவீனமா இருக்கிறார், ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து ஒர்க் பண்ணல. அவரை வந்து அவர் எங்க இருக்கிறாரு, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறார், டர்பன்ல இருக்கிறார். பிரசங்கம் பண்ண போனவர் பிளேனை விட்டு இறங்கி சொல்ல சுகவீனம் ஆயிட்டார். அவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. டாக்டர் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலையில இருக்கும் பொழுது அவர் சொல்லுறாரு, நீங்க டெலகிராம் கொடுங்க, அவர் எனக்காக ஜெபிக்கட்டும்னு சொல்லுங்க, நீங்க பிரணாமிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார், டெலகிராம் கொடுக்க சொல்லுகிறார். இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்க அவங்க மனைவிக்கு தெரியாது, மனைவிக்கு அவங்க தெரியாது, இவர் பார்த்துட்டு இருக்க. காரை ஓட்ட மறந்துட்டாரு, ஆனா கார் கரெக்டா போகுது. அதுக்கு பின்பு அவர் காரை ஸ்டாப் பண்றார். ஐ ஸ்டாப் அண்ட் ஐ செட், ஹனி, சம்திங் ஹேப்பன் டு பிரதர் பாஸ்வர்த், அன்பே பாஸ்வர்த்துக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அண்ட் லெட்ஸ் ப்ரே, த லார்ட் வாண்ட்ஸ் மீ டு ப்ரே ரைட் நவ். இப்பொழுது ஆண்டவர் எனக்கு வந்து ஜெபம் பண்ண சொல்லுகிறார். உடனே ரெண்டு பேரும் அந்த காரை நிறுத்திட்டு அங்கேயே ஜெபம் பண்றாங்க. காரை விட்டு வெளியே வந்து அவங்க ஜெபம் பண்றாங்க. பின்பு அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. இதை அடுத்த நாள் போன் கால் வருது. என்ன எடுத்து பார்த்தா, இங்க வந்து பாஸ்வர்த்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிக்காங்க. டைமை பார்த்தாரு, அவர் ஜெபம் எந்த நேரத்தில் வந்து அவர் சுகபீனமானார், டெலகிராம் எப்போ வருது, 24 மணி நேரம் ஆயிடுச்சு. டெலகிராம் 24 மணி நேரத்துக்கு பிறகு வருது. ஐ வாஸ் செட்டிங் இன் த ஹவுஸ் வித் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த போன் ரேங்க் அண்ட் இட் வாஸ் ஏ கேபிள் கிராம் ஃப்ரம் டர்பன் சவுத் ஆப்பிரிக்கா. And we started praying 24 hours. We checked the time. Time is checked. Boss was 24 மணி நேரத்துக்கு முன்னால சுகவேனமா இருக்கிறார். டெலகிராம் லேட்டா வருது. அந்த நேரத்திலேயே ஆண்டவர் அவருக்கு தரிசனத்துல காமிச்சு அந்த நேரத்திலே அவர் ஜோம் பண்ணிட்டார். ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு முன்னால பிரணாமிக்கு ஆண்டவர் தரிசனத்தை காமிக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ப்ராஃபிட். நாங்க தீர்க்க தரிசிய நம்புறதில்லை. எந்த ஒரு ஊழியக்காரர்களுக்காக இப்படி வந்துச்சா? அவர் சுகவீன மரத்துல கார் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் காமிக்கிறார். அங்க ஜோம் பண்ணியாச்சு. டெலகிராம் 24 மணி நேரத்துக்கு பிறகு வருது. ஆனா கத்தர் வந்து அதுக்கு முன்னதாக உடனே நியூஸ் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, இதே மாதிரி ஒரு ப்ராஃபெட் வந்து உலகத்துல எழும்பினது உண்டா? நாங்க ப்ராஃபெட்டை நம்புறது இல்லை. நம்மளன்னா உனக்கு தான் கேடு, வாத்துமா நஷ்டப்பட்டு போகும். நம்ம வந்து தேவன் அனுப்பின மனுஷனை நம்புகிறோம். தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னது? அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. God sent a prophet in the last days. Hallelujah. 24 hours க்கு முன்னதாக, டெலகிராமுக்கு முன்னதாக கர்த்தருடைய தூதனானவர் வந்து பிரதர் பிரணாம்க்கு வெளிப்படுத்திட்டார். Hallelujah. என்ன ஒரு ஆச்சரியம்! அவ்விதமா ஆண்டவர் அவரை குறித்து ஒரு பிளான் வைத்திருக்கிறார். Pray for the sick. யாதியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காக நீ அனுப்பப்படுகிறாய். நீ இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியும். ஓபனிங் ஆஃப் தி வேர்ட். த்ரீஃபோல் மினிஸ்ட்ரி அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதை மீது நம்ம வந்து இன்னொரு கேரக்டரை எடுத்துக்கொண்டால் நோவாவை நம்ம பார்க்கிறோம். நோவா வந்து ஜன்னல் கதவு பேழைக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறான். ஒரு வருஷமா அடப்பட்டு கிடக்கிறான். ஒரு வருஷம் ஒரு மாசம் அடப்பட்டு கிடக்கிறான். அவனுக்கு இன்னொரு வேல்டு இருக்குன்னு தெரியுது. ஆனா இங்க வந்து இருட்டுக்குள்ள கிடக்கிறான். அப்ப என்ன தெரியும்? கழுகு வந்து குஞ்சி வந்து அடகாத்து இருக்கும் பொழுது உள்ள முட்டையில குஞ்சி உருவாயிட்டு அது என்ன செய்யுதுன்னா, அது அந்த குஞ்சி உள்ள வளர்ந்த பிறகு அது வந்து அந்த ஓட்டை வந்து அந்த அழகுனால வந்து கொத்துகிறது. அப்போ வந்து ஒரு கீரல் வருது. கீரல் வந்த உடனே வெளிச்சம் வருது. என்னது? அடுத்த உலகத்திலிருந்து வெளிச்சம் வருது. ஹல்லேலூயா. அதன் மீன் அது கூடு உடஞ்ச பிறகு, அந்த ஓடு உடஞ்ச பிறகு மரத்து மேல ஒரு கூட்டுல அது இருக்குது. அப்பொழுது தன்னுடைய தாயை பார்க்குது. அந்த தாய் என்ன செய்கிறாள் என்றால், அங்க ஆட்டு மாம்சமும் இன்னும் அந்த மான் கறி எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கும் பொழுது நல்ல டேஸ்டா இருக்கேன்னு சாப்பிடுது. இது வரைக்கும் முட்டைக்குள்ள அடைஞ்சு கிடந்தது, வேற ஒரு உலகத்திலிருந்து வெளிச்சம் வருது. சூரியனை பார்க்குது. இத தாய் கழுக பார்த்து ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. பின்பு தாய் என்ன சொல்லுது, நீங்க வந்து இப்படியே வந்து நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. சில குழந்தைகளுக்கு 5 வயசானாலும் 10 வயசானாலும் தாய் ஊட்டுவா. அதே மாதிரி நானே ஊட்டக்கூடாது, நீங்களா போய் உங்க இறைய தேடணும். ஹல்லேலூயா. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். எங்க அம்மா எனக்கு ஆகாரத்தை ஊட்டினாங்க, நான் இப்ப வந்து பறந்துக்கிட்டு போறேன். அதே மாதிரி நீங்களும் பறந்துக்கிட்டு போகணும். நாங்க வந்து பறந்துகிட்டு இருக்குள்ள திடீர்னு புயல் காத்து வந்துடும். அப்பொழுது எங்க அம்மா வந்து வேகமா வருவாங்க. நாங்க வந்து அந்த ரெக்கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருவோம். மலை மேல கொண்டு போயிருவாங்க. புயல் காத்துலாம் ஒண்ணும் செய்யாது. அதே போல நீங்களும் அப்படிதான், நீங்க வந்து பறக்கணும். புயல் காத்து வரும் பொழுது நான் உங்களை மேல கொண்டு செல்லுவேன். பிறகு நீங்க வந்து அவையங்காத்து உங்க குஞ்சுகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும். நீங்க இதுலே கூட்டிலே கிடக்க கூடாது அப்படின்னு அந்த கழுகு சொல்லும் பொழுது பின்பு அந்த கழுகு அப்படி ட்ரைனிங் பண்ணுது. அதே போலதான் ஆண்டவர் ஒரு காலத்துல நம்ம வந்து கூட்டுல தாயின் கற்பத்துல இருந்தோம். இப்பொழுது இந்த உலகத்துல வந்திருக்கிறோம். விசுவாச உலகத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பின்பு நம்ம அந்த உலகத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. இங்கே எல்லாம் கிடைக்குதுன்னு இங்கே இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலே இருக்கணும்னு விருப்பப்படக்கூடாது. நம்ம அந்த உலகத்துக்கு, அன்சீன் வேர்ல்டுக்கு போகணும். ஹல்லேலூயா. விசுவாச ரெக்கைகளை கொண்டு பறக்க வேண்டும். ஸ்டார்ம் வரும் பொழுது, புயல் காத்து வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை அப்படியே மேல கொண்டு வர, உலக அழிவு வரும் பொழுது நம்மளை மேல கொண்டு போயிடுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதே மாதிரி நம்ம ஈகிளா இருக்கணும். நம்ம வந்து அப்படியே நினைச்சிருந்தால் சொன்னதை அப்படியே படிச்சு 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 ஒப்பிக்க கூடாது. அதுல இருக்க வெளிப்பாட பார்த்து வேதத்தோடு ஒப்பிட்டு போயிச்சுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான விசுவாசம் வரும். அதை படிச்சு படிச்சு சொல்றதா எல்லாரும் தான் புத்தகத்தை படிச்சுட்டு போயிடலாமே. அதுக்கு எதுக்கு ஒரு பாஸ்டர் தேவை? அதனால நான் உங்களுக்கு அப்படியே ஊட்டிக்கிட்டே இருக்க கூடாது. நீங்க பறந்து போயிட்டு உங்க ஆகாரத்தை நீங்க ஹண்ட் பண்ண வேண்டும், வேட்டையாட வேண்டும். நீங்க மயில வேட்டையாடணும். பின்பு வந்து ஆட வேட்டையாடணும். பின்பு மானை கூட நீங்க வேட்டையாட முடியும். ஹல்லேலூயா, உங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் வருது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இருக்கிற கழுகுகள்னு சொல்லிட்டு அது கூட்டிலே படுத்து கிடந்துட்டு அம்மா தருவாங்களா அம்மா தருவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டிலேயே மரத்து மேல அந்த கூட்டிலே இருக்கணுங்கிறது தானா பறந்து போகணும்னு என்ன இல்லை. அவங்க வேட்டையாட அவங்களுக்கு விருப்பம் இல்லை. மெசேஜை ஹேண்ட் பண்ண, ரெவலேஷனை ஹேண்ட் பண்ண அவங்களுக்கு முடியல. அவங்க அதே சொல்லிக்கிட்டு இருக்கலான்னு பாக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடத்துக்காரங்களா மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும். இவங்க புஸ்தத்தை படிக்க வேண்டியது, சனிக்கிழமை புஸ்தத்தை படிக்க வேண்டியதான், ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது சொல்ல வேண்டியதான். அதே மாதிரி இருக்க இயேசு கிறிஸ்துக்கு விருப்பம் இல்லை. நீங்க ஹேண்ட் பண்ண வேண்டும். நீ வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும், தீர்க்கதரிசி செய்தி ஆராய்ச்சி பண்ணணும், ரெவலேஷனை கேட்ச் பண்ணணும், மேட்ச் பண்ணி ப்ரீச் பண்ணணும். அபிதமான ஒரு போதகரா இருக்கதா அனாயிண்டட் ப்ரீச்சர், அவங்க தான் அனாயிண்டட் ப்ரீச்சர். சொன்னதை சொல்லுகிறவங்க அனாயிண்டட் ப்ரீச்சர் கிடையாது. அதனால பாருங்க, இதே மாதிரி என்ன சென்றால் அந்த ஈகிள் வந்து தன்னுடைய குஞ்சுகளை வழி நடத்துறது. இதை நோவா என்ன செய்தான் என்றால், காங்க பேழைக்குள்ள இருக்கிறான், தாயின் கர்ப்பத்தில் இருந்த மாதிரி இருக்கிறான். ஒரு நாள் என்ன சொன்னால் அந்த வேல்டை பார்க்கணும்னு சொல்லி ஜன்னலை திறக்கிறான். ஜன்னலை திறந்து அவன் முதலாவது ஒரு காகத்தை விடுகிறான், இல்ல புறாவை விடுகிறான். புறா வந்து என்ன செய்யணும், எல்லா இடம் தண்ணியா இருக்குது, அது வந்து என்ன செய்யணும், வந்துருது, திரும்பி வந்து காகத்தை விடுகிறான். எட்டாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆதியாம எட்டாம் அதிகாரத்துல காகம் வந்து என்ன செய்யணும், அங்க நல்ல ஈட்டிங் இருக்கிறது, ஜஸ்ட் ஈட்டிங் ஈட்டிங், நிறைய சாப்பாடு இருக்குது. இங்க வந்து தானியத்தையும் சாப்பிடுது. அங்க போய் நிறைய இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்னும் நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஒரே ஈட்டிங் தான், உலகத்தில் போய் ஈட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, அங்கே வாங்கி சாப்பிட வேண்டியதான், இங்கே சாப்பிட வேண்டியதான், பிறகு என்ன செய்ய வேண்டியதான், கொலஸ்டர் வர வேண்டியதுதான், எல்லாருக்கும் சாப்பிடக்கு நிறைய இருக்குது. அதனால அது போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வருது. புறா என்ன செய்யணும், அங்க விளங்கால் வைக்க முடியல. ஹல்லேலூயா. அது ஜன்னலத்தே ஜன்னலுக்குள்ள வந்துருது. நோ அப்படிதான். பின்பு அது விடும்பொழுது ஒரு ஒலிவ இலையை கவி கொண்டு வருது, அத்தாட்சியை கொண்டு வருது. ஹல்லேலூயா. அங்க ஒரு வேல்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. புறா தான் அதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. அதே போல நம்ம இங்க வார்த்தையை கேட்கிறோம், வெளியே போன உடனே சர்ச்சை விட்டு போன உடனே எல்லா காரியங்களும் இருக்குது. நாங்களுக்கு மாம்சபிரமான ஈட்டிங் நிறைய இருக்கிறது. ஆனா புறா அப்படி சாப்பிடாது. காகம் இதையும் சாப்பிடும் அதையும் சாப்பிடும். இங்க விசுவாசி, அங்க போனா அவிசுவாசி, உலகத்துல போனா அவிசுவாசி. புறா அப்படி கிடையாது. அது தானியத்தை மட்டும்தான் சாப்பிடும், அதுக்கு கால் இல்லை, பித்தப்பை கிடையாது. ஆமே நம்ம புறாக்களை போல இருக்கும். புறா தான் வந்து அவனுக்கு ஒலிவ இலை கவுனது. புதிய உலகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு அன்சீன் வேர்ல்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இந்த பேழைக்குள்ள அடப்பட்டு மாறி இன்னைக்கு வார்த்தைக்குள்ள அடங்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜன்னல் திறக்கிறதா முத்திரைகள் திறக்கப்படுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமே. ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து,
ஏதோ ஜன்னல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜன்னல் திறக்கும் பொழுது அவன் அந்த வேர்ல்டை பார்க்கறான், ஒரு நியூ வேர்ல்டை பார்க்கறான். அதே போலதான் இன்னைக்கு ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு நம்ம அந்த உலகத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார் ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று நமக்கு இந்த வெளிப்பாடுகள் வருகிறது. ஆமே. அந்த டவ் வந்து ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கிறது. டவ் வந்து என்ன சொன்னால், அங்க ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்துல நியாய தீர்ப்பு வரப்போறது, உலகம் அட்டாமிக் ஃபயர்ல அழிஞ்சு போகும். நம்ம வார்த்தையில இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை மேல எடுத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. பின்பு இந்த உலகத்தை வந்து என்ன சென்றால் அவருடைய கோபாக்கினையானது நீங்கி விட்டது. 1000 வருஷ ஆட்சி வருகிறது. ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் உலகத்துக்கு வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம எப்படி அதுல பிரவேசிக்க முடியும் என்ற வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதோ புறா வந்து என்ன செய்யறால், அந்த ஈகிள வந்து அது வழி நடத்துறது. ஹல்லேலூயா. ஈகிள் யாரு, நோவா ஈகிள் ப்ராஃபெட். இங்க டவ் வந்து ஹோலி ஸ்பிரிட். இந்த டவ் லீட்ஸ் ஈகிள் டு த நியூ வேர்ல்டு. அவன் ஜன்னலை திறந்தான், முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, டவு ரிலீஸ் ஆயிருக்கிறது, ஹலலுயா, குரோவ் ரிலீஸ் ஆயிருக்குது, காகம் ரிலீஸ் ஆயிருக்குது, எல்லா பொல்லாத ஆதிகளும் இப்பொழுது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மாம்சபுரமாய் ஜீவிக்கிறது. உலகம் வந்து அதிக பாவம் செய்வதற்கு ஏதுவான உலகமாய் இருக்கிறது. அதிக பாலியல் கொடுமைகள், அதிக மேடஸ், எல்லாம் அதிக குடி. இத்தனை பொங்கலுக்கு இவ்வளவு விற்க போகுது, நியூயர்க்கு இவ்வளவு வித்திருக்கு, தீபாவளிக்கு இத்தனை கோடி வித்திருக்கு, எல்லாம் குடியும் போதையிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள். வேசித்தனத்தில் இருக்கிறார்கள், கண்களின் இச்சையிலும் மாம்சத்தின் இச்சையிலும் இருக்கிறார்கள். இன்னைக்கு நல்ல ஈட்டிங் கிடைக்கிறது, காகத்துக்கு நிறைய பணம் கிடைக்கிறது, நல்ல சாப்பிடுது. குரோ ரிலீஸ் ஆயிருக்கிறது, டவு ரிலீஸ் ஆயிருக்கிறது. ஜன்னலை திறந்து அவன் அந்த புறாவையும் விடுகிறான், அவன் காகத்தையும் விடுகிறான். காகம் பிரயோஜனம் கிடையாது, அது வந்து சுயநலவாதி, பாவ இச்சையில விழுந்து கிடக்கும். அது வந்து எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அந்த டவ் என்ன செய்து அங்க போய் அந்த இடத்துல எல்லாம் போய் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஜனங்களோடு கூட வாழ முடியாது. சத்தியத்தை நேசிக்காத மக்களோடு கூட வாழ முடியாது. ஹலலுயா. அது வெளியே அங்க வந்துருது, பின்பு அங்கே ஒலிவை இலையை கொண்டு வருகிறது. ஹலலுயா. நியூலாண்டு இருக்கிறது. ஹலலுயா. இப்பொழுது அந்த நியூலாண்டில் நம்ம பிரவேசிக்க வேண்டும். காணாத உலகம் ஒன்று இருக்கிறது. ஜன்னல் அடைக்கப்பட்டது, இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வெளிச்சம் மட்டும் உள்ளே வருகிறது. சீல்ஸ் ஓபன் ஆகி ரெவலேஷன் வந்திருக்கிறது. இதோ டவ் வந்து, பசுத்தாவியானவர் நம்ம வந்து, ஈகில ப்ராஃபிட்ஸை வந்து அந்த நியூலாண்டுக்கு வழி நடத்துவார். ஆமே. கிதியோனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, கிதியோன் வந்து பயத்தில் இருக்கிறான். மீதியானியர்கள் வந்து எந்த நேரத்தில் நம்மளெல்லாம் அடிச்சுட்டு நம்ம பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போவார்கள் என்று கிதியோன் பயத்தில் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி இருக்கிறார். ஆமென். ஆமென். The coming of the Lord, seventh seal, ஏழாம் முத்திரை, அது தேவனுடைய வருகையாயிருக்கிறது, கர்த்தருடைய வருகையாயிருக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். கிதியோன் இறங்கி வந்து என்ன சொல்லுகிறார்? 12 வசனம் வாசிக்கலாம்.
கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார்.
பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். The Lord is with you, a man of mighty valor. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ வந்து மீதியானரை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பாய். ஹல்லேலூயா. நான் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவன், இருக்கிறதுலே சின்ன கோத்திரத்தை சார்ந்தவன், என்னுடைய ஃபேமிலி ரொம்ப எளிமையானவன். யாராவது அப்படி சொல்லுவீங்களா? நாங்கள் யார், எங்கள் குடும்பம் என்ன? அவன் வந்து தன்னை தாழ்த்துக்கிறான், தாழ்மையிலோ தாண்டவர் கிருபை அளிக்கிறான். உங்கள் ஃபேமிலி, உங்கள் பிள்ளைகளை குறித்து எப்பவுமே சிலர் பெருமையாக பேசுவாங்க. அதெல்லாம் பெருமை வந்து தேவனுக்கு விரோதமான காரியம். நம்ம ரெண்டையும் பார்க்கணும். நம்ம பிள்ளைகள்கிட்ட நல்ல காரியத்தையும் பார்க்கணும், கெட்ட காரியத்தையும் பார்க்கணும். நல்ல காரியம் இருக்குது, கெட்ட காரியம் இருக்குது, எல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கிறது. அதனால் நம்ம பெரும் பாராட்டுக்கு என்ன இருக்குது? இவங்க எப்படி இருந்தால் அந்த மிஸ்டேக்ஸ் இருக்குதே. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமை வராது. உங்களை நீங்கள் பார்த்தாலுமே உங்கள்கிட்ட நல்ல காரியமும் இருக்குது, மிஸ்டேக்ஸும் இருக்குது. நம்மளை குறித்து கூட பெருமை பாராட்ட முடியாது. கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டலாம். அவர்கிட்ட எந்த தீமையான காரியமும் இல்லை. அவருடைய வார்த்தை குறித்து மேன்மை பாராட்டலாம். நம்மை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது எல்லார்டையுமே ஃபெயிலியர்ஸ், மிஸ்டேக்ஸ் இருக்கு. பாருங்க, இப்பொழுது நாம் தன்னை குறித்து குறைவாக தான் சொல்கிறோம். நான் வந்து மனசை கோத்திரத்தை செய்ய, என்னுடைய ஃபேமிலி எளிமையான குடும்பம், என் மூலமாக எப்படி ரசிக்கப்படும்? இல்லை, ஒன்றிய ஆண்டவர் உலகத்தில் கொண்டு வந்ததுக்கு ஒரு பிளான் இருக்கிறது. யூ ஆர் அன் எட்டர்னல் ஆட்ரிபியூட் ஆஃப் காட். நீ தேவனுடைய நித்திய சிந்தையாக இருக்கிறது. உனக்குள்ள அந்த சீட் ஜீன் ஆஃப் லைஃப் பிளேஸ் பண்ணியிருக்குது. இப்பொழுது அது உயிர்ப்பிக்கப்படுறது. உனக்கு வந்து இப்பொழுது பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன் வாழும். ஹூ ஆர் யூ? இதோ நீ யார் என்பதை அறிய வேண்டும். நீ எதற்காக உலகத்திலே வந்திருக்கிறாய் என்பதை அறிய வேண்டும். உன் வாழ்க்கையினுடைய முத்திரை இப்பொழுது உடைக்கப்படுகிறது. கர்த்தர் இறங்கி வந்து அவனுடைய புக் ஆஃப் லைஃப் முத்திரையை உடைத்தார். நீ எதற்காக உலகத்திலே நீ கொண்டே நான் கொண்டு வந்தேன். யுவர் லைஃப் இஸ் ப்ரீ பிளான்டு. ஹல்லேலூயா. முன்னக்கூட்டியே நான் திட்டம் பெற்றிருக்கிறேன். நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான கையிலிருந்து விடுவிப்பாய். ஹல்லேலூயா. அவனுக்கு ஃபியர் இருக்கிறது, டவுட் இருக்கிறது. அவனுக்கு பயம், அவனுக்கு சந்தேகம் இருக்கிறது. அவனுடைய பயத்தையும் சந்தேகத்தையும் ஆண்டவர் எடுத்து போடுறதுக்கு அவனுக்காக பல காரியம் செய்கிறார். அவனுடைய பலியை அங்கீகரிக்கிறார். தோல் மூலமாக அடையாளத்தை அவர் காண்பிக்கிறார். தோலை போடுகிறான், பனி பெய்யக்கூடாதுங்க, பிற பனி பெய்யணுங்கிறான். எல்லாத்தையும் எதுக்காகன்னா அவனுடைய ஃபியர் அவனுடைய டவுட் அவனை விட்டு எடுத்து போட்டு அவனை வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டும், அவனை உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தர் அவனை அழைத்தார், உன்னை குறிச்சு ஒரு பிளான் இருக்கிறது, நீ வந்து கர்த்தருக்காக நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவனுக்கு கான்பிடன்ஸ் வரும் வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட ஈடுபட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட ஈடுபடுறார். உன்னை நான் அழைத்தேன், உன்னை குறிச்சு ஒரு பிளான் இருக்கிறது, உன்னை வார்த்தையில கொண்டு வந்திருக்கிறேன், நீ என்னுடைய வார்த்தையை தெளிவா சொல்லணும், உன்னுடைய பிரசங்க ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வரணும், அது ஒரு கூட்டமான ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படுகிறது, நீ உனக்கு பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன் வருகிறது. ஹல்லேலூயா. அது வந்த பிறகு அவன் பீ இட் அன்டு மீ அக்கார்டிங் டு தி வேர்ட் என்று மரியாள் சொன்ன வண்ணமாக உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் சொல்ல கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். 300 பேரை கொண்டு ஆண்டவர் மீதியா நேரம் முறியடித்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் 300 சோல்ஸ் கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து மீதியானியர்களை பாதாளத்தின் வாசல்களை நம்ம மேற்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைக்கு விரோதமாக பாதாளத்தின் வாசல்கள் இருக்கிறது, அது நமக்கு விரோதமாய் வந்திருக்கிறது. அது பல கமெண்ட், நம்ம பல கிரிட்டிசைசம் கொடுக்கலாம். நம்ம அந்த பாதாளத்தின் வாசல்களை மேற்கொண்டு ஜனங்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காணாத உலகத்துக்கு அவர்களை வழி நடத்த வேண்டும். விசுவாசத்திலே நடக்க, வாக்கிங் இன் ஃபெய்த், looking to the unseen. Hallelujah. விசுவாசத்திலே நடந்து காணாத உலகத்தை எது நோக்கி இருப்பது. Hallelujah. சாலோமனுக்கு ஒரே ஒரு வரம் தான் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரே ஒரு வரத்தை ஜனங்கள் நம்பினாலே அந்த ஒரு சிங்கிள் கிஃப்ட் தான் ஆண்டவர் சாலோமனுக்கு கொடுத்தார். ஜீசஸுக்குள்ள எல்லா கிஃப்டும் இருக்கிறது. எலஜா மோசஸுக்குள்ள நிறைய கிஃப்ட் இருந்தது. சாலோமனுக்கு அந்த கிஃப்ட் ஆஃப் டிசைன்மெண்ட் அந்த ஒண்ணு தான் கொடுத்தாரு. ஆனா அந்த ஜனங்கள் அதை மதித்ததுனாலே அவனுடைய காலம் எப்படி மாறினது? பொற்காலமாக கோல்டன் ஏஜாக மாறினது. ஜனங்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களா இருந்தாங்க. உலகத்துல பெரிய கிங்கா இருந்தான். தேவாலயத்தை கட்டி ஜனங்கள் எல்லாரும் ஸ்பிரிச்சுவலா மாறினாங்க. அந்த ஒன் கிஃப்ட மதித்தாங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். இது விஷனா இருக்கிறது. இது realm of revelation and vision. நம்ம ஹியூமனிஸ்டிக் realmல இருந்து மனுஷியன் பார்க்கிற விதமா பார்க்காதபடி நம்ம வெளிப்பாட்டின்படி நம்ம அவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம அந்த realm of visionக்குள்ள வரும் பொழுது அருமையான நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? கோல்டன் ஏஜா மாறும். ஹல்லேலூயா. வாக்கிங் இன் ஃபெய்த், லுக்கிங் டு தி அன்சீன். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையானது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. God's word is true. It will come to pass. அது ஒரு நாளிலே நிறைவேறும். உனக்கு இந்த 4:15-5:7 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஃபெய்த் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நாம் வாக்கிங் இன் ஃபெய்த், லுக்கிங் டு த அன்சீன், காணாத உலகத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். இந்த உலக வாழ்க்கை அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இது ஒரு லைட் அஃப்ளிக்ஷனா இருக்கு. லேசான உபத்திரம் நமக்கு நித்திய கன மகிமையை அது கொண்டு வரும். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் வரைக்கும் இந்த போர்வை நம்ம தரித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பூமிக்குடைய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு வீடு நமக்காக இருக்கிறது. விதமான ஒரு கான்பிடன்ஸோடு கூட நம்ம உலகத்தில் நடந்து கொண்டிருக்கோம். எல்லாரும் கர்த்தருக்கு நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சோத்திரம் இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம். தேங்க்ஸ். வாஞ்சைகள் தீத்திட வந்திடுவா மஞ்சைகள் தீத்திட வந்திடுவா ஒன்று சேர்ந்திடுநாள் பிறந்து நெருங்கி சோதனை கொண்டே அற்புதமே அவன் நடத்துதலே மரமானந்த
நந்தியால் உள்ளமே நீக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நந்தியால் உள்ளமே நீக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்
என நேசிக்கிற பரலோக பிதாவே மீ துதிக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எங்களுக்குள்ள இந்த ஜீன் ஆஃப் லைஃபினை பிளேஸ் பண்ணியிருக்கிறது அந்த வித்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இப்பொழுது ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனை நோக்கி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் காணாத உலகத்தை நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு கைவேலை அல்லாத நித்திய வீடை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் ஆமீன் கத்ரா இயேசுவே வாரும் என்று அறிந்திருக்கிறோம் இப்பொழுது எங்களுக்கு அந்த வாஞ்சியை தந்திருக்கிறது இயேசுக்காக ஜீவிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சியை தருகிறீ ஆனால் ஆண்டவரே காகமானது அந்த ஆண்டவரே கெட்டு போன மாம்சம் அழுகி போன மாம்சத்தின் மேல அதிக இன்ட்ரெஸ்டாக அது சாப்பிட்டு கொண்டிருக்கிறது உலகம் இன்னைக்கு பாவத்திலும் அசுத்தத்திலும் இருக்கும் பொழுது அதிலே அவர்கள் உழன்று கிடக்கும் பொழுது எங்களுக்கு நீர் ஆண்டவரே கத்தரை தேட வேண்டும் என்ற வாஞ்சையை தந்திருக்கிறேன் வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையை தந்திருக்கிறேன் அந்த வாஞ்சை தான் ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்பதுக்கு அதுதான் அச்சாட்சியாக இருக்கிறது அந்த புல்லிங் பவர் எங்களோடு கூட இருக்கிறது மோசை எல்லாத்தையும் ரெஃபியூஸ் பண்ணின அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை புறக்கணித்து தேவனை அவன் தெரிந்து கொண்டான் தேவனுடைய ஜனங்களோடு தன்னை அடையாளப்படுத்தினான் அவனை நீர் மகிமைப்படுத்தினீர் மறுரூப மல காட்சியில் அவன் இருக்கிறான் அவன் அந்த காணாத உலகத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டான் அவன் உலக காரியங்கள் எல்லாத்தையும் அவன் புறக்கணித்து அந்த எகிப்தின் பொக்கிஷங்களை எல்லாம் புறக்கணித்தான் அந்த நோபா அந்த ஜன்னலை திறந்தது போல இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு அந்த ஆண்டவரே ராஜ்யத்திலிருந்து வெளிச்சம் இங்கே எங்களுக்கு வருகிறது வேலையில இருக்கிற எங்களுக்கு வெளிச்சம் வருகிறது டவ் எங்களை லீட் பண்ணுகிறது புராயங்களை ஆண்டவரே அந்த உலகத்துக்கு லீட் பண்ணுகிறது The world to come, இந்த வரப்போகிற உலகத்துக்கு மில்லினியத்துக்கு எங்களை வழி நடத்துவதற்காக சோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் அந்த கிதியனுடைய பயத்தெல்லாம் எடுத்து போட்டு அவனுடைய சந்தேகத்தெல்லாம் எடுத்து போட்டு அவன் மூலமாக ரட்சிப்பு வரும் அவனை நீர் உபயோகப்படுத்துவீர் அவனை அபிஷேகம் பண்ணுவீர் என்பதை அவனுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் அதே போல எங்களுக்கு நீர் எங்களுடைய சந்தேகங்களை எடுத்து போடும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பயத்தையும் எடுத்து போடும் குழப்பத்தை எடுத்து போடும் எங்களுக்கு ஆண்டவரே ஃபெய்த் நீர் தருவீராக அதனால நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறட்டும் இப்பொழுது கொடுத்த வெளிப்பாட்டை நாங்கள் பற்றி கொள்வோம் என்றால் ஆண்டவரே இந்த வெளிப்பாடு எங்களுடைய இதயத்திலே பதியும் என்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு கூட அதை ஆண்டவரை இணைத்துக் கொள்வோம் பொழுது மிக்ஸ்டு வித் ஃபெய்த் இந்த வேர்டை நாங்கள் ஃபெய்த்தோடு மிக்ஸ் பண்ணுவோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும் கர்த்தாவே கோல்டன் ஏஜாக மாற்றுவீர் ஆசீர்வாதமான வாழ்க்கை செய்ய உதவி செய்வீர் பெர்ஃபெக்ட் ஃபெய்த் பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன் எங்களுக்கு தரும் பொழுது கர்த்தாவே நாங்கள் ஒரு நாளில் நம்மை சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம் உலகம் மறந்து அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அது விழுந்து போய் கொண்டிருக்கிறது அது பாவத்திலும் அசுத்தத்திலும் உழந்து போய் கிடக்கிறது அது பயங்கரவாதத்திலையும் ஆண்டவரே பலவிதமான குழப்பத்திலையும் இருக்கும் பொழுது உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களையும் நீர் அழிச்சி உம்முடைய ராஜ்யத்தை நீர் சாவிப்பீர் அந்த உலகத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே எம்மை துதிக்கிறோம் இயேசுவே எமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக இரக்கமாய் இருப்பீராக கத்ரா இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஸோ ஜீவானந்த அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது காணிக்கையினால நம்ம கத்ரை கனப்படுத்துவோம்
பாடல் 308 பாடலின் 308 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே சத்தினாலும் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசிதனில் வாடினாலும் மாட்டும் பசிதானில் வாடினாலும் அன்பு எலியாவை போஷித்தவர் பசியாற்றினாரோ, அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே, பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை விடுவிப்பாரே, பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை விடுவிப்பாரே, திமிர்வாதத்தால் அசைவற்றவன் தயவினால் நடக்கலையோ, திமிர்வாதத்தால் அசைவற்றவன் தயவினால் நடக்கலையோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே, தந்தை தாய் உன்னை வேறு திட்டாலும் கண்ட பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் உன்னை வேறு அந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவனை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வான், நிந்தை தாங்கிட்ட தேவனை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, தேவன் கைகளும் குறுகிடாதே, தேவன் வாக்குகள் மாறிடாதே, தேவன் கைகளும் குறுகிடாதே, தேவன் வாக்குகள் மாறிடாதே, கண்கள் தூங்காது தினம் காத்திடும், ஒரு போதும் கைவிடாரே, கண்கள் தூங்காது தினம் காத்திடும், கர்த்தர் ஒரு போதும் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்,
நீங்களை நேசிக்கிற கத்ரா இயேசுவே, நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டி கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்தி, மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மக்களுக்கு அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருப்பதற்காக சோத்ரம். நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நேசித்து அதை கேட்டு தியானம் பண்ணின அனைவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை ஐஸ்வர்யத்தையும் எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வரட்டும். முழங்கால் பயிட்டுக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக. ஏறெடுத்ததான காணிக்கைகளை நீர் அங்கீகரிக்க வேண்டும் ஆஜபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்தினுடைய முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலையும் நாங்கள் இங்கே கூடி வருவதற்கு எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நல்ல சூழ்நிலையும் தருவீராக. கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீராக. வரும் பொழுதெல்லாம் நீர் உண்மை எங்களுக்கு வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துவீராக. மாலையிலே மறுபடியும் நாங்கள் கூடி வரும் பொழுதும் உம்முடைய மகிமையின் ஆசீர்வாதம் இருக்கட்டும். பந்தியை நீர் ஆசீர்வதியும் ஆயத்தத்தோடு பசுத்தத்தோடு பங்கு பெற எங்களை நீர் தாமே வழி நடத்துவீராக. ஞானசானம் பெற்ற அனைவரும் அதில் பங்கு பெறுவதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும். இப்பொழுது ஞானசான ஆராதனைக்கு ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பசுத்தப்படுத்தும். உம்முடைய நாமத்தினாலே ஞானசானம் பெறும் பொழுது நீர் பசுத்தாவினாலே நிரப்புவீராக. ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Glory to God, the Lord is King. கர்த்தர் தாமே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.